நான் இங்குள்ளதற்காக மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். எனக்கு அந்த சிறு விபத்து நேர்ந்ததென்று நீங்கள் கேள்விப்பட்ட போது நீங்கள் ஏறெடுத்த ஜபங்களை நான் பாராட்டுகிறேன். தேவன் ஆயத்தமாகும் வரைக்கும் சாத்தான் உங்களை எடுக்க முடியாது என்பதையே அது காண்பிக்கிறது. அது எப்படி என்ன நடந்ததென்று உங்களில் அநேகர் வியக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு பிரியமான நீங்கள் அறிந்துள்ளபடி என் பொழுதுபோக்கு அல்லது நான் இளைப்பாறுவதற்காக மீன் பிடிக்கவோ குறிவைத்து சுடும் இடத்தில் சென்று சுடுவதோ வேட்டைக்கு செல்வதோ இப்படி ஏதாவது ஒன்றை செய்வது வழக்கம். அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் குழிப்பந்தாட்டம் விளையாடி இருந்தால் அரை நிர்வாண பெண்களுடன் அங்கிருந்திருப்பேன். நான் மட்டைப்பந்து விளையாட்டுக்காரனாக இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கும் என்று நீங்களே அறிவீர்கள். அது வெளிப்புறத்தில் மீன் பிடித்தல் வேட்டையாடுதல் போன்றவைகளாக இருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு எப்பொழுதுமே வெதர்பி மாக்கிரம் துப்பாக்கி என்றால் பிரியம். அதை குறித்து ஏதாவது ஒன்றை நான் கூற நேர்ந்திருந்தால் யாராகிலும் ஒருவர் அதை எனக்கு வாங்கி தந்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை நான் எனக்குள்ளே வைத்துக் கொண்டேன். ஏனெனில் அதை வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் அதிக விலை கேட்கிறார்கள். மிஷனரிமார்களோ தங்களுடைய பாதங்களுக்கு காலணிகள் கூட இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்திருக்கும் போது யாராகிலும் ஒருவர் அவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த துப்பாக்கியை வாங்கித்தர செய்யலாமா? அண்மையில் சகோதரன் ஆர்ட் வில்சன் டெல்லிக்கு 70 மாடல் வின்ஸ்டர் துப்பாக்கி ஒன்றை கொடுத்தார். 2.57 ராபர்ட்ஸ் மாடல். இந்த துப்பாக்கியில் சிறிது மாறுதலை உண்டாக்கி ஆபத்து ஒன்றும் ஏற்படாத அளவுக்கு அதை வெதர்பி மாற்றம் துப்பாக்கியாக மாற்றிவிடலாம் என்று திரு வெதர்பி பத்திரிகையில் விளம்பரம் செய்திருந்தார். எனவே நமது சபைக்கு இங்கே வரும் சகோதரன் ராட்னி ஆம்ஸ்ட்ராங் அதை அனுப்பி வெதர்பி மாற்றம் துப்பாக்கியாக மாற்றினார். அது சரியாக மாற்றப்படவில்லை. எனவே அதை கொண்டு நான் சுட்டபோதோ வின்ஸ்டர் நிர்வாகம் அவர்களுடைய துப்பாக்கி 6,900 பவுண்ட் அழுத்தத்தை தாங்கும் என்று கூறுகிறது. அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நான் துப்பாக்கியை உயர்த்தினேன். சகோதரன் வுட் என்னோடு வந்திருந்தார். அது என் கண்ணில் இருந்து 1 அங்குலம் தூரத்தில் மாத்திரமே இருந்தது. இப்படி 6,900 பவுண்ட் அழுத்தத்துடன் 50 கஜ தூரத்துக்கு சுட்டபோது துப்பாக்கியின் குழாய் சிதறி 50 கஜ கோட்டை நோக்கி சென்றது. அதன் குண்டு இந்த பக்கமாக சென்றது. என் கையில் இருந்த துப்பாக்கி சுக்குநூறாகிவிட்டது. இந்த மச்சு உள்ள உயரம் வரைக்கும் தீச்சுடர் சென்றது. 1-2 வினாடி வரைக்கும் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் பார்த்தபோது ரத்தம் இப்படியாய் பீரிட்டு வந்தது. நான் கொல்லப்பட்டேன் என்றே எண்ணிக்கொண்டேன். எனவே என் கையை நான் அப்படியே சிறிது நேரம் பிடித்துக் கொண்டேன். சகோதரன் உட் அவர்களை நான் பார்க்க முயன்றேன். ஆனால் இந்த கண்ணால் என்னால் காண முடியவில்லை. எனக்கு செவி கேட்கவே இல்லை. நான் காற்றில் நடப்பது போன்ற ஒரு உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. குண்டு எங்கு பட்டது என்று காண சகோதரன் உட் லக்கை நோக்கி செல்வதை கண்டேன். அவருடைய கவனத்தை கவர நான் முயன்றேன். அவர் திரும்பி வந்தார். நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தோம். துப்பாக்கி குண்டின் துணுக்கு என் கண்ணை சுற்றிலுமுள்ள இடத்தில் அறிந்துவிட்டது. அடிபட்ட இடத்தில் என் முகம் இடையிட்டு ரொட்டியை அங்கு புதைத்தது போல் அவ்வளவு பெரிதாக வீங்கிவிட்டது. துப்பாக்கி குண்டின் ஒரு பெரிய துணுக்கு என் கண்ணின் மேல் மூக்கின் உட்புழ எலும்புக்கும் மண்டை ஓட்டு எலும்புக்கும் இடையேயுள்ள குழியில் வட்டமாக பாய்ந்தது. மருத்துவர் அடையர் அதை வெளியே எடுத்தார். சில நாட்கள் கடித்து அதாவது அடுத்த நாள் மருத்துவர் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அவர்கள் என் கண்ணை பரிசோதிக்க நிபுணர் ஒருவரிடம் அனுப்பினார்கள். அவர் 30 துப்பாக்கி குண்டு துணுக்குகள் கண்ணுக்கு கீழ்வட்டமாக பதிந்து கருவிடிக்குள்ளும் சென்றுள்ளதை கண்டுபிடித்தார். அதை வெளியே எடுக்க முடியவில்லை. அது கண்ணுக்குள் செல்லாமல் இப்படி வட்டமாக பதிந்திருந்தது. மருத்துவர் அடையர் நிபுணருக்கு எழுதிய கடிதத்தில் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று, நல்ல கர்த்தர் தமது ஊழியக்காரனை பாதுகாக்க அவருடன் கூட நீண்ட மரப்பலகை கொண்ட இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அவருடைய தலை அங்கிருந்திருக்காது என்று எழுதினார். சகோதரன் உட் இங்கிருந்து கீழ்பாகம் வரைக்குமே கண்டிருப்பார். பாருங்கள், பின்னால் அடித்த அந்த அழுத்தம், அது எப்படி நேர்ந்தது என்று தெரியவில்லை. அந்த 70 மாதிரி துப்பாக்கியிலிருந்து சிதறிய அந்த கனமுள்ள துப்பாக்கி ரவை கான்சர்வேஷன் கிளப் உள்ள தூரம் வரைக்கும் இன்னும் மான்களின் இருப்பிடம் வரைக்கும் சிதறி சென்றது. துப்பாக்கியின் ஒரு பாகத்தை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எனவே அது ஒன்றை நமக்கு எடுத்து காட்டுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் அதன் பேரில் ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துவேன். மனம் மாறுதல் நல்லதுதான், ஆனால் அதை கீழ்மட்டத்திலேயே வைத்திருங்கள். அது எடுக்க வேண்டிய பலுவுக்கு அது முன்குறிக்கப்படாமல் இருந்தால் ஒவ்வொரு முறையும் அது வெடித்து சிதறும். அது உண்மை. எனவே நீங்கள் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். அது துவக்கத்தில் இருந்தது போலவே இருப்பதுதான் நலம். ஏதோ ஒன்றிலிருந்து பரிகசிப்பதல்ல. இப்பொழுது பாருங்கள், அது ஓ ஆம் அப்படி கருதப்படும் என்று நாம் நினைக்க வழி உண்டு. ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அப்படி ஒன்றும் இல்லை. ஒலிப்பெருக்கியின் சத்தம் பிரதிபலிக்கும் போது என் செவிகளில் ஒருவிதமான ரீங்காரம் உண்டாகிறது என்பது உண்மையே. அதனால்தான் இன்று காலை நான் அங்கு வரவில்லை. நீங்கள் பேசும் போது அது உரத்த சத்தமாக என் செவிகளில் துணிக்கிறது. அவர்கள் என்னை சிறப்பு காது நிபுணரிடம் அழைத்து சென்றனர். அப்பொழுது அவர் செவிப்பறை சிறிது கூட வீங்கவில்லையே என்றார். கண்ணை பொறுத்தவரையிலும் கூட உமக்கு முன்பிருந்த பார்வையே இருக்கும். அது கண்ணுக்கு கீழே கருவடியை சுற்றிலும் வட்டமாக பதிந்துள்ளது. அந்த துப்பாக்கி குண்டு துணுக்கு எப்பொழுதும் அங்கு இருக்கும் என்றார். எனக்கு 2 வயது முதற்கொண்டே அது உள்ளது. அது வேறொன்றினால் ஏற்பட்டது என்றேன். பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் ராபர்ட்சன் அவரை நான் அழைத்து அவரிடம் இதை கூறினேன். அவர், கவலை கொள்ள வேண்டாம், எனக்குள் 2 அல்லது 3 பவுண்டு துணுக்குகள் உள்ளன என்றார். அவர் ஒரு ராணுவ வீரர். அவரோ, அது உங்களை பாதிக்காது, எனக்குள் அது நிறைய உள்ளது என்றே கூறினார். அண்மையில் எனக்கு கிடைக்கப்பட்ட தேவனுடைய தரிசனம் என் நினைவிற்கு வருகிறது. அதை இங்கு நான் கூறினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அன்று காலை கர்த்தருடைய இனிமையானது என்னிடம், எதற்கும் பயப்படாதே, நீ எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் என்றென்றும் தவறாத பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும் என்றார். எனவே அவனால் முடியாது. தேவனோ, அது முடிந்து விட்டது என்று கூறும் வரைக்கும் சாத்தானால் என்னை கொல்ல முடியாது. புரிகின்றதா? அவன் முயற்சி செய்யலாம், ஆனால் அவன் முயற்சியில் வெற்றி காணவே முடியாது. எனவே விசித்திரமான காரியம் என்னவெனில், நான் எப்படியோ என் கூட்டத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். என் இடது கண்ணால் மாத்திரம் என்னால் காண முடிந்தது. நான் எப்படியோ கூட்டத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். சிவப்பு இந்தியர்களின் இடத்திற்கு சென்று கொண்டிருந்த அந்த சகோதரன் கூட்டத்தை ரத்து செய்து விட்டதாக, அல்லது நான் மறுபடியும் மேற்கு கரைக்கு செல்லும் வரைக்கும் அதை தள்ளி போட்டு விட்டாராம். எனவே அந்த கூட்டத்தை நடத்த அங்கு நாங்கள் செல்ல போகிறோம். இந்த முறை சகோதரன் ஆர்கன்ரைட் என்னை பிடித்துக் கொண்டு விட்டார். அந்த கூட்டம் முடிந்தவுடன் நான் அலாஸ்காவில் உள்ள ஆங்கிரேஜுக்கு செல்ல போகிறேன். நான் அதிகமாக சார்ந்திருக்கும் காரணம் என்னவெனில், உங்களில் அநேகர் நான் கண்ட தரிசனத்தை நினைவில் கொண்டிருப்பீர்கள். நான் 9 அடி நீள சாம்பல் நிற கரடியையும், அதை நான் கூறினது சபைக்கு நினைவிருக்கும், கலைமானையும் சுட்டு வீழ்த்தியது. நான் வேறொன்றையும் தரிசனத்தில் சுட்டு வீழ்த்தினேன். அது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் ஒரு பெரிய பழுப்பு நிற கரடியை தரிசனத்தில் கண்டேன். அது கோடியாக் என்ற இடமாயிருக்கலாம். அது கனடாவில் நிறைவேற முடியாது, ஏனெனில் அவை அங்கு இல்லை. பாருங்கள், அவை எங்கிருந்தாலும் அது நிறைவேறும். அது கர்த்தர் உரைக்கிறதாவது அது நிறைவேறும். புரிகிறதா? எனக்காக நீங்கள் ஜெபித்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். எனக்கு அடிபட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்ட போது உங்களில் அநேகர் எனக்காக ஜெபித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு சிறு குழு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் என் மகள் ரெபேக்கா சபைக்கு வரும் சகோதரி டவுக்கு கடிதம் மூலம் அதை அறிவித்தாள். 2 நாட்கள் கழித்த அந்த சகோதரி மேடாவை தொலைபேசியில் கூப்பிட்டு, அதனால் பயன் இருந்ததோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது, ஆனால் இங்குள்ள குழுக்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்தோம் என்றார்களாம். மெத்தோடிஸ்ட் போதகரும் சகோதரன் பிரவுன் அவர்களும் அவருடைய உறவினரும் மற்றவரும் ஒன்று சேர்ந்து இரவு முழுவதும் எனக்காக ஒருவரான அவர் வாய்க்கால் பாலம் ஒன்றின் மேல் மோதினதினால் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டது. அதிலிருந்து அவர் எப்படி உயிர் தப்பினார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் மருத்துவமனையில் படுத்திருந்த போது நியூ ஆல்படியை சேர்ந்த மெட்காப் என்னும் பெயருள்ள சகோதரன் அங்கு வந்தாராம். அவர், சகோதரன் கிரேஸ், உமக்கு ஜெபிக்க நான் தகுதியற்றவன், ஆயினும் கர்த்தரின் இருதயத்தை ஏவினதினால் என்னால் ஜபம் செய்யாமல் இருக்க முடியவில்லை என்று கூறி முழங்கால் படியிட்டு ஒரு சிறு ஜபம் செய்துவிட்டு போய்விட்டாராம். தேவன் சகோதரன் கிரேஸுக்கு அந்த இடத்திலேயே சுகமளித்து விட்டார். பார்த்தீர்களா? அது கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள சுகமாக்கும் வரம். ஒரு அங்கத்தினர் மற்றொருவருக்காக ஜபம் செய்தல். நீங்கள் சாதாரண சபை அங்கத்தினர் மாத்திரமே என்று எண்ண வேண்டாம். நீங்கள் மற்றொருவரை போல் முக்கியமான அங்கத்தினர். இந்த கரம் என் கரமாகவும் இந்த காது என் காதாகவும் இருப்பது போல அது உள்ளது. புரிகின்றதா? அது சரீரத்தின் ஒரு உறுப்பு. நாம் எல்லோருமே ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒற்றுமை, ஆசீர்வாதமான ஒற்றுமை. இப்பொழுது நான் அதன் பிறகு இப்பொழுது சில கூட்டங்களை நடத்தினேன். அப்பொழுது சிறிது நேரத்தை, ஒரு இரவை இந்த கூடாரத்துக்கென்று ஒதுக்கினேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு காலையில் தீர்க்கதரிசியின் அடிச்சுவடு என்னும் பொருளின் பேரில் இக்கூடாரத்தில் பேச விரும்புகிறேன். நாளை இரவு இல்லை, ஞாயிறு இரவு நமது சகோதரர்களில் ஒருவரான சகோதரன் ரணல் அவர்களின் சுவிசேஷ கூடாரத்தில் இருப்பேன். அப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் அழுத்தத்தை வெளியேற்றுதல் என்னும் பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். அதன் பின்பு அதற்கடுத்த செவ்வாய் அன்று முழு சுவிசேஷ வர்த்தகரின் மாகாண கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக நாங்கள் விஸ்கான்சிக்கு செல்ல வேண்டும். அங்கு 3 இரவுகள் இருப்பேன். அது அந்த பெல்லி, அந்த நகரத்தின் பெயர் என்ன? கிரீன் லேக், விஸ்கான்சின். எப்பொழுது? வியாழன், வெள்ளி, சனி 17, 18, 19 தேதிகளில் விஸ்கான்சில் உள்ள கிரீன் லேக் என்னும் இடத்தில் மாகாண கூட்டம். 12 தேதி ஞாயிறன்று நான் சிக்காகோவில் மேல்நிலைப்பள்ளி அரங்கத்தில் இருப்பேன். நாம் கடந்த முறை இருந்த அதே அரங்கத்தில் அதன் பெயர் நினைவிருக்கிறதா? ஸ்டீபன் மாத்தர் மேல்நிலைப்பள்ளி அரங்கம். ஞாயிறு பிற்பகல், பிறகு திங்களன்று நான் அந்த இடத்தின் பெயர் மறந்துவிட்டது. அந்த இடத்தில் சிக்காகோவில் உள்ள போதகர் சங்கத்தின் கன்வென்ஷன் நடைபெறும் வரையும் சில விஷயங்களை குறித்து தர்க்கிக்க அவர்கள் என்னை சந்திப்பதையும் அவர் எனக்கு காண்பித்தார். கர்த்தர் எனக்கு அந்த இடத்தில் நடப்பதை காண்பித்தார் என்றேன். அது சகோதரன் ஜோசப் போஸுக்கு விடைபெறும் கூட்டமாக இருக்கும். என்னை காண அவர் நாளை விமானத்தில் இங்கு வருகிறார். திங்களன்று அவருக்கு விடைபெறும் விருந்து. பின்பு நாங்கள் வீடு திரும்புகிறோம். அதன் பிறகு தெற்கு கரோலினாவில் உள்ள இல்லை வடக்கு கரோலினாவில் உள்ள சதன் பைன்ஸ் என்னும் இடத்திற்கு செல்லும் நேரமாயிருக்கும். அதன் பின்னர் தெற்கு கரோலினாவில் உள்ள கொலம்பஸுக்கும் பிறகு மேற்கு கரையில் உள்ள கவு பேலஸுக்கும் அங்கிருந்து கிராஸ் பட்டணத்துக்கும் பிறகு ஸ்போகேனுக்கும் அங்கிருந்து கனடாவுக்கும் பிறகு அலாஸ்காவுக்கும். எனவே எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுக்கு உண்மையில் உங்கள் ஜெபம் தேவையே. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று நாம் வேதத்தில் போதிக்கப்பட்டுள்ளோம். இது நடந்த பிறகு ஜனங்களுக்கு என்மேலுள்ள பற்றை காணும் போது நான் நம்புகிறேன், யாரோ ஒருவர் அது ஏன் நடக்க வேண்டும், அது நடக்க தேவன் ஏன் அனுமதித்தார் என்று கேட்டார். அங்கு சென்று கொண்டிருக்கும் வழியில் நான் கொல்லப்பட்டிருக்கலாம். அப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அவர் அதை கடக்க பண்ணினார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பது போன்ற வேத வாக்கியங்கள் ஒருபோதும் தவறாயிருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என் இருதயத்தை நான் அறிந்திருப்பேனே, ஆனால் அவரை நான் நேசிக்கிறேன். அவரை என் முழு இருதயத்தோடும் நேசிக்கிறேன். அது எங்களை சற்று நெருக்கமாக கொண்டு வருகிறது. அதை இப்பொழுது யோசித்து பார்க்கும் போது அதை குறித்து கேள்விப்பட்ட எவருக்குமே அந்த வெடிப்பில் இருந்து விட்டு எப்படி எனக்கு தலையும் தோள்களும் உள்ளன என்பது விளங்காத ஒன்றாகவே இருக்கும். இது எனக்கு மிகவும் அருகாமையில் இருந்தபடியால் அந்த வெடிப்பு என் முகத்தில் ஏறக்குறைய 2000 பவுண்ட் அழுத்தத்தை உண்டாக்கியிருக்கும். புரிகின்றதா? உங்களை தூள் தூளாக்க அது போதுமானது. பாருங்கள், அது அப்படியே சிதறடித்துவிடும். அது கனமான எஃகு துப்பாக்கியை வெடிக்க செய்து துப்பாக்கி குழாயை 50 கஜ கோட்டை நோக்கி எரிந்திருக்குமானால் அந்த துப்பாக்கியை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அது துப்பாக்கியை போலவே காணப்படவில்லை. அது பொறுக்கி எடுக்கப்பட்ட வெறும் துண்டுகள் மாத்திரமே. அப்படிப்பட்ட விபத்திலிருந்து எந்த ஒரு சேதமும் நேரிடாமல் தப்பினது ஜீவனுள்ள தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடியிடமிருந்து அங்கு நான் இப்பொழுது வரவேண்டிய அவசியம் இல்லை என்னும் செய்தி வரும் வரைக்கும் அங்கு போகாமல் என்னை தடுக்க அது போதுமானதாயிருந்தது. திகைப்பூட்டும் கிருபை. அந்த துணி எவ்வளவு இனிமையானது! என்னை போன்ற ஒரு ஈழனை அது ரட்சித்தது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அது நமக்கு தெரிவிக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அதற்காக நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இங்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று இன்று காலை கூறினேன். அப்பொழுது இங்குள்ள வெளியேறப்பட்ட சகோதரன் நான் திரும்பி செல்லும் பொழுது இன்று நான் சகோதரி உட்டிடம் கூறினேன், நான் நினைக்கிறேன் சகோதரன் நெவில் பில்லி என்னை அழைத்து உங்களால் முடியுமானால் வந்து செய்தியை கேளுங்கள் என்றான். ஒரு சிறு உலோக துண்டு உள்ளே சென்று என் கண்ணின் கீழே பதிந்து விட்டது. அது என்னை மிகவும் தொந்தரவு செய்தது. ஆனால் இப்பொழுது அது எடுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் கழுவி அதை வெளியே எடுத்து விட்டனர். ஆகையால் அதன் பின்னர் அவன் கூறினான், இன்றிரவு இங்கு வர வேண்டும் என்று எண்ணினேன். அந்த விலகேறப்பட்ட சகோதரன் இவ்விதம் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு பெரிய ஆராதனையில் பிரசங்கித்தால் என்ன நேரிடும் என்று எனக்கு தெரியும். அப்பொழுது தொண்டை கரகரப்பாகி விடுகிறது. அது எரிந்து வேதனை தருகிறது. எனவே நான் இங்கு வர வேண்டும் என்று எண்ணினேன். படிப்பதற்காக ஓர் 2 வேத வாக்கியங்களை தேர்ந்தெடுத்தேன். இது ராபோஜன இரவு என்பது ஞாபகத்திற்கு வந்தது. எனக்கு எப்பொழுதும் ராபோஜனத்தில் பங்கு கொள்ள விருப்பம் உண்டு. ஒரு சில நண்பர்கள் வந்திருந்தனர். அவர்கள் இங்கு எங்கோ இருக்கின்றனர். என்னால் சரியாக காண முடியவில்லை. அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த கண்ணில் மருந்து போட்டு கருவிடியை பெரிதாக்கி உள்ளதால் பார்வை ஒருவித மங்களாய் உள்ளது. அவர்கள் இங்கு உள்ளனர். அவர்கள் மகிமையில் பிரவேசித்துள்ள என் விலையேறப்பட்ட சகோதரர் எஃப் பாஸ்வத்தின் நண்பர்களும் உறவினர்களும் ஆவர். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. பின்னரையில் இவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். மறந்து விடாதீர்கள், புதன் இரவு நமது நடுவார ஜப கூட்டம் நடைபெறும். சகோதரன் ஜாக்சன் அதை வியாழன் இரவு நடத்துகிறார் என்று நினைக்கிறேன். இங்குள்ள சகோதரன் ஜூனியர் கூடாரத்தில் சகோதரன் ரடல் புதன் இரவு நடத்துகிறார். ஓடிகாவில் உள்ள கூடாரத்தில் புதன் வியாழன் இரவு ஞாயிறு காலை இங்கு சபையாராதனை மீண்டும் இருக்கும். இப்பொழுது ஞாயிறு இரவு நான் சகோதரன் ரடலிடம் செல்ல வேண்டும். நான் அடுத்த வாரம் புதன் இரவு அங்கு செல்லலாம் என்று எண்ணினேன். ஆனால் என்னால் முடியாது. எனவே நான் ஞாயிறு இரவு அதை வைத்திருக்கிறேன். கூடாரத்தில் உள்ள ஜனங்களே, இங்கேயே தங்கியிருங்கள். பாருங்கள், ஏனெனில் பேசுவதற்காக நான் இரவில் சகோதரன் ரடலின் கூடாரத்திற்கு செல்கிறேன். சுகமளிக்கும் ஆராதனைக்கு அல்ல. உங்கள் கடமையில் இந்த கூடாரத்திலேயே தங்கியிருங்கள். இது உங்கள் இடம். பாருங்கள், எனவே நாங்கள் ஒரு நல்ல தருணத்தை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் செல்லும் போது நீங்கள் அனைவரும் எங்களுக்காக ஜெபியுங்கள். ராபோஜனத்துக்கு முன்பு தேவன் இப்பொழுது இந்த இரவில் நம்மை சந்திப்பார் என்று நம்புகிறேன். இப்பொழுது நான் நினைக்கிறேன், நமக்கு தெரிந்த அறிவிப்புகள் இவ்வளவுதானா? இப்பொழுது பாதையை போடும்போது என்ன சகோதரனே? ஒரு அடக்க ஆராதனை. ஓ ஆமா, இந்த குடாரத்தை சேர்ந்த சுவிசேஷ சகோதரர்கள் ஒருவர், நல்லது, அவர் நம்மை சேர்ந்த ஒருவர். அவர் வெளியில் சென்று போதகராயிருந்து பிரசங்கம் செய்கிறார். ஜே டி பார்னல் என்னும் ஒரு சகோதரர், அவருடைய அருமை தாயார் அந்த இரவு மறித்து விட்டார்கள். சிறிது கூன் விழுந்து நடைத்து போன தாய். நாளை அடக்காராதனை கெண்டக்கியில் உள்ள எட்மண்டனில் நடைபெறும். உங்களில் அநேகர் அவர்களுடைய உடலுக்கு மலர்களை வாங்க விரும்பினீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நம்மால் முடியவில்லை. அங்கு சபை மலர் வளையம் அனுப்ப ஒரே வழி தொலைபேசியில் பேசி தபால்காரன் அதை கொண்டு செல்வதே. நாளை அது செல்ல வேண்டும். மலர்கள் அதற்குள் அங்கு செல்லுமோ இல்லையோ தெரியவில்லை. எனவே அது மிகவும் கடினமானது. சகோதரன் பார்னல் தாயை இழந்துவிட்ட விஷயத்தில் அவருடன் எங்கள் அனுதாபத்தை நிச்சயம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதை நான் அண்மையில் செய்தேன். சகோதரி ஸ்பென்சரும் இன்னும் இங்குள்ள மற்றும் சிலரும் நிழல்களினுடையும் துயரத்தினுடையும் கடந்து சென்றுள்ளனர். அவர்களுடன் எங்கள் அனுதாபத்தை பகிர்ந்து கொள்ளவே விரும்புகிறோம். இப்பொழுது நாம் சிறிது நேரம் அவருடைய சமூகத்தில் ஜபத்திற்காக தலை வணங்குவோம். நீங்கள் எனக்காக ஜபிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். இன்றிரவு எனக்கு காண்பது கடினமாய் உள்ளது. இந்த விளக்கு மிகவும் பிரகாசமாய் உள்ளது. என் பார்வை நன்றாக இருக்கிறது. ஆனால் கருவிடியை பெரிதாக்க அவர்கள் கண்ணில் மருந்து ஊற்றினர். அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். 6 நாட்களாக இப்படித்தான் இருந்து வருகிறது. இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் அப்படியே தொடர்ந்து இருக்கும் என்று மருத்துவர் கூறினார். ஆகவே எனக்காக ஜெபியுங்கள். இந்த ஒலிபெருக்கில் எழும் சத்தம் சுவர்களில் மோதி பிரதிபலிக்கின்றது. எனக்காக ஜெபியுங்கள். உங்கள் கையை என்னால் காண முடியுமானால், உங்களுக்கு விண்ணப்பம் இருக்குமானால், உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நாம் பயபக்தியோடு கூடி தலை வணங்கி இருக்கும் இந்நேரத்தில் தேவன் ஜெபத்திற்கு பதிலளிப்பார்.
Thou hast chosen that we should gather together.
எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இங்கு ஒன்று கூட வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீர். நாளானது சமீபத்து வருகிறதை நாங்கள் காணும் பொழுது ஒழுங்காக நாங்கள் சபை கூட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் உள்ளது. அதன் மூலம் நாங்கள் உமக்கு அருகிலும் ஐக்கியம் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அருகிலும் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால் வர முடிகிறது. கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, இங்கு நான் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் இதற்கு முன்பு நன்றியுள்ளவனாய் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நான் உமக்கு மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். கண் பார்வையையும் செவி கேட்குதலையும் பெற்று உயிருள்ளவர்களின் மத்தியில் உயிரோடு இருந்து சுவிசேஷத்தை தொடர்ந்து பிரசங்கிப்பதற்காக எவ்வளவு நன்றியாய் இருக்கிறேன் என்பதை விவரிக்க எனக்கு வார்த்தைகளே போதா. நான் எவ்வாறு மயிரிடையில் உயிர் தப்பினேன் என்று காணும் பொழுது கர்த்தாவே, அது உம்மை பாராட்டும்படி செய்கிறது. அறிவுள்ளவர்களோ தலையை சொரிந்து அது எப்படி முடியும், தேவனுடைய கரம் மாத்திரமே அது செய்திருக்க வேண்டும் என்னும் பொழுது, கர்த்தாவே நீர் எனக்கு அற்புதத்தை செய்தீர். அது உமது ஊழியக்காரன் நின்று கொண்டிருந்த இடத்தில் செய்யப்பட்டது என்று கண்டு தாழ்மையுடன் தலை குனிந்து வணங்குகிறேன். நான் மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறேன். இப்பொழுதும் பிதாவே, இங்கு வந்துள்ள இந்த நேரத்தில் என் வாழ்க்கையை மறுபடியுமாக உம்முடைய ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்கிறேன். என் வாழ்க்கையில் இதற்கு முன்பு நான் மரணத்துக்கு இவ்வளவு அருகாமையில் வந்து பிழைத்ததே இல்லை. எனவே நான் நன்றி கூறுகிறேன். இந்த இரவில் இங்கு கரங்களை உயர்த்தியுள்ள எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விண்ணப்பம் உண்டு. அவர்களில் அநேகர், ஏறக்குறைய எல்லோருமே, நீர் அவர்களுக்கு செய்துள்ள எல்லாவற்றுக்காகவும் தங்கள் இருதயத்தில் நன்றியுள்ளவர்களாக
இருக்கின்றனர்.
ஒரு விசேஷித்த சமயத்தில் இன்றிரவு கூடி வந்திருக்கிறோம். அதாவது அளவலாவுதல் அல்லது கர்த்தருடைய ராமோஜனம் என்று நாங்கள் அழைக்கும் அதில் பங்கு கொள்ள கர்த்தாவே, அதைத்தான் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கர்த்தருடன் ஐக்கியம் கொண்டு அவருடன் உரையாடி அவருடைய பதிலுக்காகவே காத்திருக்கிறோம். பிதாவே, எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம் நீர் திரும்ப எங்களுடன் உரையாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் ஏதாவது ஒன்றை தந்து எங்கள் பயணத்தை நிலைவரப்படுத்தி எங்களுக்கு புதிய தைரியத்தை தாரும். கர்த்தாவே, எங்கள் போதகரை, அந்த விலையேறப்பட்ட சகோதரனை, உமது ஊழியக்காரனை, அவருடைய மனைவி, பிள்ளைகளை, டீக்கன்மார்களை, தர்மகர்த்தாக்களை, சபைக்கு வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக.
ஓ
தேவனே, எங்களை உம்மிடம் கிட்டி சேர்த்துக் கொள்ளும். கவிஞன் கூறின வண்ணமாக எங்கள் இருதயங்களை கிறிஸ்தவ அன்பினால் பிணைக்கும் அந்த இணைப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரே சிந்தை உள்ளவர்களின் ஐக்கியம் மேற்கூறியது போன்றே இருக்கும். கர்த்தாவே, அதை அருளும். உலகெங்கிலும் உம்மை தொழுது கொள்ளும் மற்ற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் பிதாவே, உம்மிடம் காத்திருக்கும் இவ்வேளையில் ஜீவ அப்பத்தை பிட்டு எங்களுக்கு தாரும். உமது அன்புள்ள பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். ஆமென்.
Now many people like to mark down the words where a minister might read.
ஒரு போதகர் வேதத்திலிருந்து வாசிக்கும் வசனங்களை குறித்துக் கொள்ள அநேகர் விரும்புவது வழக்கம். நான் இன்று பிற்பகல் சகோதரன் சகோதரி உட்டுடன் வெளியே சென்ற பிறகு நாங்கள் சகோதரன் கோபால் ராபர்ட்சனை அவருடைய கண்காட்சி அறையில் காண சென்றிருந்தோம். நாங்கள் திரும்பி வந்த பிறகு நான் எண்ணினேன், நமது போதகர் இன்று காலை எவ்வளவு அருமையான ஒரு செய்தியை கொடுத்தார் என்று சகோதரி உட் என்னிடம் கூறினார்கள். பாவம், அந்த மனிதனுக்கு தொண்டைப்புண் ஏற்பட்டிருக்கும் என்று எண்ணினேன். எனக்கும் கூட தொண்டைப்புண் உள்ளது. அவர் என்னை பேச கேட்டுக் கொண்டால் அதை நான் பகிர்ந்து கொள்ளலாமே என்று எண்ணினேன். எனவே நான் பேசுவதற்கு வேண்டிய சில குறிப்புகளை எழுதிக் கொண்டேன். முதலாவதாக நாம் 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் 7-10 வரை உள்ள பாகத்திற்கு திருப்புவோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் 7-10 முடிய பிறகோ ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் 18-19 வரை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வசனங்களில் இருந்து ஒரு பொருளை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நான் முதலாவதாக 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் 7-10 படிக்கப் போகிறேன்.
By the power of God, by the armor of righteousness on the right hand and on the left.
சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீரத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும்
as unknown yet well known, as dying and behold we live
அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆதியாகமம் 14:18-19
And Melchizedek, king of Salem, brought forth bread and wine.
அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக.
And if I would call it a text, I would like to speak on the subject, the possessing all things. As in Corinthians,
நான் இதை பொருள் என்று அழைக்க முடியுமானால் நான் சகலத்தையும் உடையவர்களாக இருத்தல் என்னும் பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். இந்த கொரிந்தியர் நிருபத்தில் நாம் தரித்திரர் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. சகலத்தையும் உடையவர்களாக இருத்தல், அதுவே எனக்கு பிரியம்.
Now in Genesis we read of Abraham meeting this great man called Melchizedek.
ஆதியாகமத்தில் ஆபிரகாம் மெல்கிசேதேக் என்னும் இந்த பெரிய மனிதனை சந்திக்கிறான் என்று படிக்கிறோம். அவர் வானத்தையும் பூமியையும் இவை இரண்டையும் உடையவர், அதாவது சகலத்தையும் உடையவர். வானத்தையும் பூமியையும், அதாவது சகலத்தையும் உடையவராய் இருக்கிறார்.
Now we know the story of Abraham and what had happened. He had been called to a place.
நமக்கு ஆபிரகாமின் வரலாறும் என்ன நடந்ததென்றும் தெரியும். அவன் தன் பணியை செய்ய அழைக்கப்பட்டான். அவன் கல்தேயர் தேசத்திலிருந்து ஊர் என்னும் பட்டணத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டான். அங்கு அவன் தன் தந்தையுடனும் தன் ஜனங்களுடனும் தங்கியிருந்தான். அது சிநேயார் பள்ளத்தாக்கில் இருந்தது. ஒரு கால வளமான தேசமாக இருந்திருக்கும்.
And Abraham, as we understand, wasn't any special person in the sight of the world, and otherwise He wasn't a king or a
ஆபிரகாம் உலகத்தின் பார்வைக்கு விசேஷமான ஒருவன் அல்ல என்று நாம் காண்கிறோம். அதாவது அவன் ஒரு சிற்றரசன், பேரரசன் அல்லது அதிபதியாயிருக்கவில்லை. அவன் ஒரு சாதாரண மனிதன். அவன் சாராள் என்னும் தன் ஒன்றுவிட்ட சகோதரியை மனம் புரிந்திருந்தான். அவள் இளம்பெண்ணா இருந்த போதே ஒரு கால் அவளை மனம் புரிந்திருப்பான். அவனுடைய 75 வயதில் தேவன் சேவைக்கென அவனை அழைத்தார். அவனுடைய வாழ்க்கை துணைவியும் கூட சேர்ந்தே அழைக்கப்பட்டிருந்தாள். இங்கு நாம் தொடங்குவோம். தேவன் ஒருவனை சேவைக்கென அழைக்கும் போது அவன் மனமானவனாய் ஒரு துணைவியை கொண்டிருந்தால் அவர் அவனுடைய துணைவியையும் அவனோடு அழைக்கிறார் என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒன்றாயிருக்கிறார்கள்.
Possibly would have killed Sarah.
சிறிது கழிந்த பின்பு 25 ஆண்டுகள் கழித்து சாராள் தூதனின் செய்தியை சந்தேகித்தது நிமித்தம் தேவன் அவளை கொன்றிருக்க கூடும். அவர்கள் அன்றைய தினம் கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்தனர். சாராள் தாயாக போகிறாள் என்று தூதன் ஆபிரகாமிடம் கூறின போது சாராளோ உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியாயிருக்க அது எப்படி ஆகும் என்றால், அவளுக்கு 90 வயது, அவள் புருஷனுக்கு 100 வயது. அவளுடைய கர்ப்பப்பை அநேக ஆண்டுகளாக உலர்ந்து போயிருந்தது. அவளுடைய சரீரம் செத்து போயிருந்தது. அப்படி இருக்க அவளுக்கு எப்படி தன் புருஷனிடம் இன்பம் உண்டாயிருக்கும்? அவள் உள்ளத்தில் நகைத்தாள். தூதனோ தன் முதுகை கூடாரத்தின் பக்கம் திருப்பினவராய், சாராள் ஏன் நகைத்தாள் என்றார். அவளோ அதை மறுத்துவிட்டாள். அது தேவனுடைய முகத்தை நோக்கி அவர் சொல்வது தவறு என்று கூறுவதாகும். அது அவளுடைய உயிரை எடுத்திருக்கும். ஆனால் சாராள் ஆபிரகாமின் ஒரு பாகமாக இருந்ததால் தேவன் அவளை கொல்ல முடியவில்லை. புரிகின்றதா? அவள் அவனுடன் உடன்படிக்கையில் இருந்தாள். எனவே அவள் அவனுடன் செல்ல வேண்டியதாகிற்று. எனவே ஆபிரகாமின் பாகமாக இருந்த சாராளை அவர் கொல்ல முடியவில்லை. ஏனெனில் இருவரும் ஒருவரே. இது இன்றைக்கு நம்முடைய நிலைக்கு அழகான எடுத்துக்காட்டாய் உள்ளது. நாம் அபாத்திரர், பாவம் செய்ததனால் மரணத்துக்கும் பாத்திரர். ஆனால் தேவன் நம்மை கொல்ல முடியாது, ஏனெனில் நாம் கிறிஸ்துவின் ஒரு பாகமாக இருக்கிறோம். புரிகின்றதா? அது நமக்குண்டான கிருபை. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுடன் ஒன்றுபட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடன் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பது அழகான கருத்தல்லவா? ஆகையால் நாம் நம்முடைய பாவங்களை செய்யும் போது உடனே நாம் தவறு செய்து விட்டோம் என்று அறிக்கை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தேவன் நம்முடைய உயிரை எடுத்துக் கொள்வார். நம்முடைய ஸ்தானத்தில் ரத்தம் பதிலளிக்கிறது. தேவரால் அந்த ரத்தத்தை கடந்து வர முடியாது. புரிகின்றதா? அவரால் அப்படி செய்ய முடியாது. ஏனெனில் அவர் அப்படி செய்ய மாட்டார் என்பது ஒரு வாக்கு தத்தமாயிருக்கிறது. எனவே அவரால் தமது சொந்த வாக்குறுதியை மீற முடியாது. புரிகின்றதா? தேவன் தாமே அதற்கு கட்டுப்பட்டிருக்கிறார். பாருங்கள், அவரால் தமது வாக்குறுதியை மீற முடியாது. அவர் ரத்தத்தின் மூலம் அதை வாக்களித்து அதை விசுவாசிப்பவர் அனைவரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை அவரால் மீற முடியாது. எனவே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவனாய் தன் வீட்டாரை விட்டு, தன் தேசத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து, உலகத்தில் தனக்கிருந்த சுதந்திரத்தை விட்டு பிரிந்து அந்நிய தேசத்துக்கு பிரயாணப்பட்டு சென்றான். அது சபைக்கு ஒரு முன்னடையாளம். நாம் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை பின்பற்ற கேட்கப்பட்டுள்ளோம். ஆபிரகாம் இப்படியாக ஆண்டுக்கு பின் ஆண்டு சென்று கொண்டே இருந்தான் என்று நாம் காண்கிறோம். அவன் சில பங்கை தன்னுடன் கொண்டு சென்றான். அது அவன் தகப்பன். அவன் வழியிலேயே மரித்து போனான். அவன் தன் மருமகன் லோத்தை தன்னோடு கொண்டு சென்றான். தர்க்கம் நேர்ந்ததன் விளைவாக லோத்து பிரிந்து சென்று சோதோமில் வாசம் பண்ணினான். ஆயினும் அவன் ஆபிரகாமின் ஒரு பாகமாக இருந்தான். தேவனோ ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆபிரகாம் அவை எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியானான். தேவன், நீ கிழக்கே, மேற்கே, வடக்கே, தெற்கே பார், இவை அனைத்தும் உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் சொந்தமானவை, இவை எல்லாம் உனக்கே என்றார்.
Now, one day Abraham had it kind of rough.
ஒரு நாள் ஆபிரகாமுக்கு அது கடினமாகவும், பாவத்தில் உடன்று கொண்டிருந்த லோத்துக்கு அது எளிதாகவும் இருந்தது. பாவம் எவ்வளவு எளிதாகவும், இனிமையாகவும், பகடற்றதாகவும் காணப்படுகிறது. லோத்தோ, நான் விசுவாசிக்கும் வரைக்கும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், எனவே நான் ஏன் சோதோமுக்கு செல்லக்கூடாது? நான் செய்வது சரியே, நான் ஒரு விசுவாசி என்று சொல்லியிருப்பான். ஆனாலும் அது சரியாயிருக்கவில்லை.
See, God, when he called Abraham, he called him to separate Amen. himself from everything. And that's what we have to do. God calls us to a
பாருங்கள், தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவன் எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து வர வேண்டும் என்று கூறினார். நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். தேவன் நம்மை பாவத்திலிருந்து முழுவதுமாக பிரிந்து வரும்படி அழைக்கிறார். அதை விட்டு வெளியே வா, அதற்கு உடன்படாதே. பொல்லாங்கை காணும் போது அதை உதறி தள்ளு, அதிலிருந்து முழுவதுமாக பிரிந்து வா, அதிலிருந்து வெகு தூரம் வந்துவிடு. அது எவ்வளவு நல்லதாக தென்பட்டாலும் அதன் மேல் நடந்து செல்லாதே. இங்குள்ள ஜனங்களாகிய நீங்கள் சகோதரன் பிரணாமே, நான் சில சமயங்களில் திருடும்படி சோதிக்கப்படுகிறேன், சில சமயங்களில் நான் புகைப்பிடிக்கப்படி சோதிக்கப்படுகிறேன் என்று நினைக்கலாம். சில சமயங்களில் பெண்களும் அவ்வாறு உலக பிரகாரமான ஜனங்களைப் போல் உடை கொடுத்து நான் சோதிக்கப்படுகிறேன். உங்களுக்கு தெரியுமே, ஒழுக்கமற்ற உடைகளை மற்றவர்களை உடுத்த சோதிக்கப்படுகிறேன் என்று நினைக்கலாம். வாலிப பெண்களும் அவ்வாறு நாங்களும் சோதிக்கப்படுகிறோம் என்று கூறலாம். இப்பொழுதோ அது சோதனை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு ஊழியத்தில் நீங்கள் பெற்றுள்ள ஒவ்வொரு சிறு அசைவையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறதே. அதை குறித்து என்ன, அது இங்கே என்ன ஒரு பெரிய காரியமாய் உள்ளது. அவர்கள் அதிகமாக பதில் கூற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய சொந்த ஆத்மாவுக்கு மட்டுமே பதில் கூற வேண்டும். ஆனால் நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் பதில் கூற வேண்டும். புரிகின்றதா? எனவே சாத்தான் தொடர்ச்சியாக நீங்கள் அது அழகான உடை அல்லவா, அது உடுப்பது தவறுதான், ஆனால் அது அழகா இருக்கிறது அல்லவா, அது எனக்கு சரியான அளவாக இருக்கும் அல்லவா, அது என்னை பொறுத்தவரையில் அது தவறு என்று உங்களுக்கு தெரியும். ஒரு போதகரிடம் நீங்கள் இங்கு நடக்கும் கூட்டத்துக்கு செல்ல வேண்டும், அது மிகவும் நன்றாய் உள்ளது என்று சபையோர் கூறுகின்றனர் என்று யாராயினும் ஒருவர் கூறினால், காத்திருந்து நீங்கள் தேவன் போ என்று கூற கேட்டால் மட்டுமே போக வேண்டும். பாருங்கள், ஓ அங்கு சென்று அந்த நபரை காண்பீர்களா, அது இப்படி இப்படி உள்ளது. நீங்கள் அதை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புரிகின்றதா? ஓ, அது மிகவும் தந்திரம் உள்ளது. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Had to watch too, but he
and ஆபிரகாமும் கூட கவனமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அவன் லோத்துடன் சோதோமுக்கு செல்வதற்கு பதிலாக தன்னை பிரித்துக் கொண்டு வனாந்தரத்திற்கு சென்று நிந்தைப்படும் கர்த்தருடைய சிலருடன் தன் வழியை தெரிந்து கொண்டான். அதுவே நம்முடைய மனப்பான்மையாக இருக்க வேண்டும். அது கடினமானாலும் எளிதானாலும் நாம் தேவனுடைய ஜனங்களின் வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் அவர் எங்கு கூப்பிட்டாலும் நீங்கள் செல்ல ஆயத்தமாயிருங்கள். இதன் பிறகு ஒரு ராஜா ஒரு சிறு கூட்ட ஜனங்களுக்கு எதிராக சண்டையிட்டு பள்ளத்தாக்கு முழுவதிலும் சென்று அங்கிருந்த சிறு குழுக்களை சிறு ராஜ்யங்களை கைப்பற்றி சோதோமுக்குள் நுழைந்து சோதோம் குமராவின் ராஜாவை சிறைபிடித்து லோத்தையும் ஆபிரகாமின் மருமகன் அவனுடைய மனைவி குமாரத்திகள் அவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லோரையும் அவர்களுடைய ஐஸ்வர்யம் அனைத்தையும் அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையடித்து தேசத்தையே துடைத்து எல்லாவற்றையுமே கொண்டு சென்று விட்டான். ஓ, அது எவ்வளவு பயங்கரமான காரியம்! பாவத்தின் சம்பளம் மரணமாயிற்றே. லோத்து இதை உணர்ந்திருப்பான் என்பதில் சந்தேகமில்லை. அவர் ஒரு அடிமையாய் அவருடைய கழுத்தில் கயிறு அல்லது சங்கிலி கட்டப்பட்டவராய் இங்கும் அங்கும் நடந்து அதை யோசித்து பார்த்திருப்பார். அவருடைய வாலிப பெண் பிள்ளைகளோ கற்பழிக்கப்பட அங்கிருந்தனர். அவருடைய மனைவியும் மற்றவரும் எந்த நேரத்திலும் மறிக்கக்கூடும். அவன் ஒரு கட்டளைக்கு கீழ்படியாமல் போனான். அதன் விளைவாக அவன் வேறொரு ராஜ்யத்துக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டு தன் வாழால் முழுவதும் அடிமையாக அங்கு காலம் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது.
When he found out that Lot had been taken, that was part of Abraham's
அவருடைய ஒரு பங்கான லோத்து சிறைபிடித்துக் கொண்டு செல்லப்பட்டான் என்று கண்டறிந்த போது, தேவரே உமக்கு நான் கீழ்ப்படிந்தால் இந்த தேசத்தில் நான் காலடி வைத்த இடமெல்லாம் எனக்கு தருவதாகவும் அது எனக்கு சொந்தமானது என்றும் வாக்களித்து லோத்து இதன் ஒரு பாகமாக இருக்கிறான், அவனை மீட்டுக் கொண்டு வர நான் புறப்பட்டு செல்கிறேன் என்று கூறியிருப்பான். எனவே அவன் தாடகமிறங்க இல்லை, தன் வேலையாட்களை கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு ஆயுதங்களை தரிப்பித்தான். இந்த ராஜாவையும் மற்ற சிறு ராஜ்யங்களின் ராஜாக்களையும் கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவன் தன் வேலையாட்களை கூட்டிக் கொண்டு துரத்தி சென்றான். அப்பொழுது அது எவ்வளவு பெரிய சிறையாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். ஆனால் அவன் பெரிய தளபதியாகிய தேவனின் வழிநடத்துதலை கொண்டவராய் தன்னை பிரித்துக் கொண்டு அவர்கள் மேல் விழுந்து ராஜாக்களை கொன்று போட்டு லோத்தையும் மற்ற எல்லா சிறு ராஜ்யங்களில் இருந்தவர்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். அவர்களுடைய தேசத்திற்கே அவர்களை திருப்பிக் கொண்டு வந்தார். எதிரியை துரத்தி எல்லாவற்றையும் கைப்பற்றின ஆபிரகாமில் கிறிஸ்து எவ்வளவு அழகாக சித்தரிக்கப்படுகிறார். கிறிஸ்துவும் அவ்வாறே வந்து நம்மை திரும்ப கொண்டு வந்தாரே. இப்பொழுது ஆபிரகாம் வெற்றியடைந்து திரும்பி வரும் வழியில் வானத்தையும் பூமியையும் உடையவரான மெல்கிசேதேக்கை சந்தித்தார் என்று இந்த பெரிய வரலாற்றில் நாம் காண்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கு எருசலேமின் ராஜா, சாலேமின் ராஜா, சாலேம் என்பது எருசலேம், சமாதான பிரபு, நீதியின் ராஜாவானவர். அவருக்கு தகப்பன் இல்லாதிருந்தது, அவருக்கு தாயும் இல்லாதிருந்தது, அவருக்கு ஒருபோதும் துவக்கமும் இல்லை, அவருக்கு ஒருபோதும் முடிவும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவரை தவிர வேர் ஒருவரும் அல்ல. அவன் ராஜாக்களை முறியடித்து திரும்பி வரும் வழியில் இவரை சந்தித்தான். அவன் சகரத்தையும் உடையவரை சந்தித்தான். அவர் எதிர்கொண்டு போய் இவனை சந்தித்தார். என்ன ஒரு மகிமையான காரியம்! இப்பொழுது ஆபிரகாமோ, இது எனக்கு பிரியம், ஆபிரகாம் வாக்குத்தத்தின் மூலம் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாதியாக இருந்தான். எனவே தேசத்தில் உள்ள எல்லாவற்றின் மேலும் தேசத்தையே அவன் சொந்தம் பாராட்ட முடிந்தது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. தேசத்திலேயே மிகவும் ஏழ்மையாக இருந்தவன் ஆபிரகாம் என்றும் அறிகிறோம். ஏனெனில் அவன் வனாந்திரத்தில் வாழ்ந்தான், அவன் தேவனுடன் சமாதானமாக வாழ்ந்தான். ஆனால் லோத்து ஐஸ்வர்யவான், அவன் பட்டணத்தில் வாழ்ந்து அந்த பட்டணத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டான். அவன் வாசலில் உட்கார்ந்து கொண்டு பட்டணத்தில் இருந்த ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் இருந்தது. ஆனால் ஆபிரகாமோ வனாந்திரத்தில் வாசம் செய்தான். அவன் தேசத்தில் இருந்த அனைவரிலும் மிகவும் தரித்திரனாயிருந்திருக்க கூடும், எனினும் அவன் சகலத்தையும் உடையவனாயிருந்ததாக உரிமை பாராட்டினான். ஆமே, அதைத்தான் நான் விரும்புகிறேன். இன்றிரவு நாம் இந்த உலகத்தின் பொருட்களில் ஐஸ்வர்யம் இல்லாதவர்களாயிருக்கலாம், ஆயினும் நாம் சகலத்தையும் உடையவர்களாயிருக்கிறோம். சபை சகலத்தையும் உடையதாயிருக்கிறது. தரித்திரர் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். அதுவே எனக்கு பிரியம். நாம் அப்படித்தான் இருக்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாம் ஒரு பாடலை பாடுவது வழக்கம். அதாவது, என் பிதா ஐஸ்வர்யம் உள்ளவராய் வீடுகளையும் நிலங்களையும் உடையவராய் இருக்கிறார். அவர் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தம் கரங்களில் பிடித்திருக்கிறார். அவருடைய பொக்கிஷ பெட்டிகள் மாணிக்கம், வைரம், வெள்ளி, பொன் ஆகியவைகளால் நிறைந்துள்ளது. அவருக்கு சொல்ல முடியாத ஐஸ்வர்யம் உண்டு என்னும் பாடலே. நாம் அதனை சுதந்திரிக்கிறவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் நாம் ராஜாவின் புத்திரராயிருக்கிறோம். ஆமேன். பிள்ளையானது எப்பொழுதுமே தகப்பனுடைய உடைமைகளுக்கு சுதந்திரவாளி என்பதை நாம் அறிவோம். சரி, ஆபிரகாம் அதன் மேல் சொந்தம் பாராட்ட முடிந்தது. ஆயினும் அவன் தரித்திரனாயிருந்தான். அவனுடைய ஆடு மாடுகள் பற்றியால் தவித்தன. லோத்து மிகவும் செழிப்பான நிலத்தை எடுத்துக் கொண்டான். ஆபிரகாமுக்கு தண்ணீர் குறைவுபட்டது. உஷ்ணமான நாட்கள், ஆடு மேய்ப்பவர்களுக்கு கஷ்டம் உண்டானது. எல்லாமே ஆபிரகாமுக்கு தவறாக நடந்தது போல் தோன்றுகிறது. இருப்பினும் அவனுக்கு சகலமும் சொந்தமாயிருந்தது. இன்றைக்கு உண்மையான விசுவாசி ஜனங்களிடத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டு மூட மதாபிமானி, உருளும் பரிசுத்தன் அல்லது அப்படிப்பட்ட அசட்டையான பெயர்களால் அழைக்கப்படுகிறான். அவன் ஏதோ ஒரு விதமான மத மூட மதாபிமானி என்றே கருதப்படுகிறான். இருப்பினும் அவன் வானங்கள் பூமி முழுவதற்கும் சுதந்திரவாளியாயிருக்கிறான். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஓ என்ன, உங்களுடைய அவசர தேவையை குறித்து பேசினால், நீங்கள் சிறு குடிவில் அல்லது வேறெங்கோ வாழ்ந்து உங்கள் வாடகையை செலுத்த போதிய பணம் இல்லாதவர்களா இருந்தும் சகலத்துக்கும் சொந்தமானவர்களா இருக்கிறீர்கள். ஆமே, சில காசுகள் சம்பாதிக்க வியர்க்க வியர்க்க கடினமாக உழைத்து நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளுடைய பாதத்திற்கு காலணிகளை வாங்கி தந்து அவர்களுடைய பசியுள்ள சிறு வாய்களுக்கு உணவளிக்கிறீர்கள். ஆயினும் நீங்கள் எல்லாவற்றுக்கும் சொந்தமானவர்களாய், இங்குள்ள அனைத்துக்கும் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் அதை சுதந்திரிக்கிறார்கள். ஓ என்ன, அதுவே எனக்கு பிரியம். பூமியை உடையவன் அது என்ன? விசுவாசி. விசுவாசி அண்ட சராசரங்கள் அனைத்துக்கும் சொந்தமானவனாய் இருப்பார் என்னும் உரிமை பத்திரத்தை இயேசு கிறிஸ்துவினால் பெற்றிருக்கிறான். அது உண்மை. சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக பெற முடிந்தது. தேவரை அவருக்கு கொடுத்தார். லோத்து அந்த தேசத்தின் ஒரு பாகமாக இருந்தான். எனவே ஆபிரகாமுக்கு அதன் பேரிலும் உரிமை இருந்தது. அவன் அதன் மேல் உரிமை பாராட்ட முடியும். அவன், இப்பொழுதும் தேவனே, இந்த தேசமும் இதில் உள்ள அனைத்தும் எனக்கு சொந்தமானவை என்று நீர் வாக்களித்தீர். நீரே வாக்களித்து என் இனத்தான் சிறைப்படுத்திக் கொண்டு போகப்பட்டான். அவருக்கு இருந்த எல்லாமே போய்விட்டது என்றான். வேறு வார்த்தைகளில் கூறினால், இந்த நாளுக்கு இதை பொருத்துவமானால், சபையானது கர்த்தராகிய தேவரே, இதோ என் சகோதரன், அவர் புற்றுநோயால் பீடிக்கப்பட்டு கிடக்கிறார், அவர் காசநோயால் பீடிக்கப்பட்டு கிடக்கிறார், அவருக்கு இன்னது உள்ளது, நான் வாக்குத்தத்தை பற்றிக் கொள்ளுகிறேன், அது என்னுடையது, நீர் அப்படி எனக்கு சொல்லி இருக்கிறீர் என்று சொல்ல முடியும்.
ஆமென்.
அங்குதான் காரியம். அதன் பிறகு நீங்கள் அந்த சத்துருவை, அந்த பிசாசை துரத்தி, ஆபிரகாம் எப்படி ராஜாக்களை முறியடித்து அவருடைய சகல உடைமைகளையும் திருப்பிக் கொண்டு வந்தாரோ, அப்படியே நீங்களும் முறியடிக்க முடியும். ஆமென். அதுவே எனக்கு பிரியம், அது விசுவாசிக்குரியது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தின் பேரில் உரிமை இருந்தது. வாக்குத்தம் அவருடையதா இருந்த போதிலும் அதை பெற்றுக் கொள்ள அவன் போராட வேண்டியதா இருந்தது. ஆமேன். அங்குதான் காரியம். இன்றைய விசுவாசி ஆகிய நாம் சகலத்துக்கும் சொந்தவாளிகளாக இருக்கிறோம். எல்லா வித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும், எல்லா விதமான சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும், வேதம் வாக்களித்துள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நாம் சுந்தரவாளிகளாக இருக்கிறோம். இருப்பினும் நீங்கள் அதனுடைய ஒவ்வொரு அங்கலமும் போராட வேண்டியதாய் உள்ளது. அந்த விதமாகத்தான் தேவனதை நியமித்திருக்கிறார். அது எக்காலத்தும் அந்த விதமாகவே இருந்து வருகிறது. உங்களுக்கு சொந்தமானது என்று நீங்கள் அறிந்துள்ளதை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் போராட வேண்டும். நீங்கள் அதை சுதந்திரிக்க போராட வேண்டும். அதைத்தான் நாம் இப்பொழுது செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்களோ சகோதரன் பிரணாமே, எனக்கு சுகம் தேவை எல்லாம், வாக்குத்தம் உங்களுடையது, நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அதை எழுதி பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். நான் அதை உங்களுக்கு கூறப்போகிறேன், நீங்கள் அதை சாத்தானிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சாத்தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை கைப்பற்றிக் கொள்கிறான். நீங்கள் சாத்தானிடம் போய் அதை திரும்ப கொடுத்து விடு, அதை திருப்பிக் கொடு. நான் வாரத்துக்கு பூமிக்கு சொந்தமானவரான கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன், நான் அவருடைய சுதந்திரவாளி, அதை திரும்ப கொடுத்து விடு. நீ என் பிள்ளையை எடுத்து அவளை தவறான பையனோடு பழகும்படி செய்து விட்டாய். என் பையனை நீ எடுத்து தவறான பெண்ணோடு பழகும்படி செய்து விட்டாய். அவர்களை நான் உரிமை கோருகிறேன், அது உண்மை. என் பிள்ளைகளை நான் உரிமை கோருகிறேன், என் சகோதரனை நான் உரிமை கோருகிறேன், என் சகோதரியை நான் உரிமை கோருகிறேன். ஆம், சாத்தானே அவர்களிடம் நயமாய் பேசி தேவனுடைய வீட்டிலிருந்து அவர்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாய். அவர்களுக்கு பின்னால் நான் வருகிறேன், நான் அவர்களை உரிமை கோருகிறேன் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு. நல்லது, உனக்கு அப்படி தெரியும். நான் சகலத்துக்கும் சுந்தரவாளி. ஆமே, அது எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் சுந்தரவாளி. தேவன் எனக்கு வாக்களித்துள்ள அனைத்தின் மேலும் நான் உரிமை பாராட்ட முடியும். ஆமே, அங்குதான் காரியம். அது என்னுடையது. நீங்கள் அதை எப்படி பெற்றுக் கொள்கிறீர்கள்? ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்வதன் மூலமாவா? இல்லையா. அது தகுதியற்ற நமக்கு தேவன் அளித்த ஈவு. அது நம்முடையது, அது நமக்கு சொந்தமானது. நீங்கள் அதிகாரமுள்ள தேவனுடைய வசனத்தை கொண்டவர்களாய் விசுவாசத்துடன் சாத்தானிடம் சென்று, அது என்னுடையது, அதை கீழே வைத்து விடு என்று கூறினால் சாத்தானதை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. ஆமென். மகிமை, அது எனக்கு பிடிக்கும். சாத்தானே, நீ அதை கீழே வைத்து விடு. நீ அதை என்னிடத்திலிருந்து பறித்துக் கொண்டாய். நீ அதை திரும்ப கொடுத்து விடு. ஏனென்றால் நான் உனக்கு எச்சரிக்கை அறிவிப்பு கிடைத்து கொடுக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று வார்த்தையடங்கிய எச்சரிக்கை அறிவிப்பு கடிதத்தை இங்கு எழுதி வைத்துள்ளேன். எனவே நான் உனக்கு அளிக்க இந்த எச்சரிக்கை அறிவிப்பு கடிதத்தோடு வந்திருக்கிறேன். அதை உனக்கு அளிக்கப் போகிறேன். என் பிதாவின் நாமத்தில் நான் எதை கேட்டாலும் அதை அவர் எனக்கு தந்தருவதாக இயேசு கூறியுள்ளார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று என் இதயத்தில் சந்தேகப்படாமல் சுவாசித்தார். நான் சொன்னபடியே ஆகும். அதை கீழே வைத்து விடு. அது அவனை ஓடத் துவங்க வைக்கிறது. ஓடத் துவங்குவதில்லை, ஓடும்படி செய்கிறது. அதை கீழே வைத்துவிடு. நான் வேத அதிகாரத்துடன் வந்திருக்கிறேன். நான் ஒரு விசுவாசி. உங்களுக்கு புரிகிறதா? ஆமையா, ஆமையா. அதை பற்றிக் கொள்ள ஆபிரகாம் முதலில் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னும் கண்மலையாகிய அஸ்திபாரத்தின் மேல் அவன் தன் விசுவாசத்தை வைக்க வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், அவருக்கு இருந்த எல்லாம் அநேகமாக ஒரு சிறு கூட்ட வேலையாட்களே. ஒரு கால் 12 பேர் இருந்திருக்கலாம். ஆனால் மற்றவர்களோ அநேகமாக 1000 தரித்த பல்லாயிரம் பேராய் இருந்திருக்கலாம். இவருடைய ஆட்கள் ராணுவ வீரர்கள் அல்ல, அவர்கள் வேலையாட்கள், கால்நடைகளை வைப்பவர்கள், ஆடு வைப்பவர்கள், மந்தையை வைப்பவர்கள். அவர்கள் துருப்பிடித்த கத்திகளை எங்கிருந்தோ பொறுக்கி எடுத்திருப்பார்கள். அநேக முறை மழை அவைகளின் மேல் பெய்து அவை துருப்பிடித்திருக்கும். ஆனால் ஆபிரகாம் துருப்பிடித்த கத்திகளை நோக்கவில்லை, அவர்களிடம் கேடையுமே இல்லை. அவன் தன்னுடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்திருந்தான். அங்குதான் காரியம். அதுதான் அதை நிறைவேற செய்கிறது. அதுதான் அங்கு சென்ற பின்பு அவர்களோடு எப்படி சண்டையிடப் போகிறாய்? அது எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அல்ல. நான் செய்ய வேண்டியது தேவன் குன்றதின் பேரில் என் விசுவாசத்தை வைப்பதே. அது என்னுடையது, எனக்கு சொந்தமானதின் பின்னே செல்கிறேன். ஆமென். வியாதிஸ்தவர்களுக்கு அதை கண்டுகொள்ள முடியுமானால் அந்த நேரத்திலேயே வியாதி போய்விடும். புரிகின்றதா? நிச்சயமாகவே ஒரு பாவி தான் பாவம் செய்ய வேண்டியதில்லை என்று கண்டுகொள்ளும் போது அநேகர் பாவம் செய்ய வேண்டி இருப்பதனால் பாவம் செய்கின்றனர். நீங்கள் பாவம் செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறினால் அது மிகவும் பரிதாபமான ஒரு காரியம். ஆனால் நீங்கள் இனி பாவம் செய்ய வேண்டியதில்லை என்று உணர்ந்து கொள்ளும் போது உங்கள் முகத்தை நோக்கி சபித்து கேலி செய்து உங்களை முட்டாள் என்று கூப்பிடும் ஜனங்கள் உள்ளனர். அவர்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்பவர்கள் பாருங்கள். ஆகையால் அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வித நம்பிக்கையுமே இல்லை. ஆனால் ஒன்றை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு அவர்களுக்கு அதை செய்ய விருப்பமில்லை. அவன் திருடுகிறான், அவருக்கு அதை செய்ய விருப்பமில்லை. அவன் பொய் சொல்லுகிறான், அப்படி செய்ய அவனுக்கு விருப்பமில்லை. அவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் பாவியாயிருக்க அவனுக்கு விருப்பமில்லை. அப்படிப்பட்ட ஒருவனுக்கு நம்பிக்கை உண்டு. சத்தியம் என்னவென்று அவன் காணும்படி நீங்கள் செய்வீர்களானால் நலமாயிருக்குமே. புரிகின்றதா? தேவனுடைய வாக்குத்தத்தினிடம் வந்து உங்கள் விசுவாசத்தை அதன் மேல் வைத்து சத்ருவிடம் செல்லுங்கள். அவரால் அதை இனி ஒருபோதும் பிடித்து வைத்துக் கொள்ளவே முடியாது. அவ்வளவுதான், ஏனெனில் அது உங்களுடையது. இப்பொழுது இந்த நபரை பார்ப்போம். ஆபிரகாம், நான் சுதந்திரவாளி, இது எனக்கு சொந்தமானது, தேசத்தில் உள்ள அனைத்து என்னுடையவை, ஏனெனில் தேவன் அதை இன்னும் நான் பெற்றுக் கொள்ளவில்லை என்கிறான். ஆனால் அவன் அதை பெற்றிருந்தான், அது எப்படியும் அவனுடையதாயிருந்தது. இப்பொழுது நாம் சகலத்துக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அது சரியா? நாம் சகலத்துக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இங்கே வேதம் அவ்வாறு கூறியுள்ளது. நாம் சகலத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நாம் அதை இன்னும் சுதந்திரிக்கவில்லை, ஆனால் அது நம்முடையதே. ஆமென். ஓ மகிமை! நான் நிலத்தில் ஒரு அங்கிலம் கூட சொந்தமாக பெற்றிருக்கவில்லை. ஆயினும் எப்படியானாலும் அதெல்லாம் என்னுடையதே. நிச்சயமாக அதெல்லாம் நம்முடையதே. அது சபையோருக்கும் விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவின் மனவாட்டிக்கும் சொந்தமானது. அவர்கள் அதன் ஒவ்வொரு சிறு பாகத்தையும் சொந்தமாக பெற்றிருக்கின்றனர். ரஷ்யா அதற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அதற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் இதற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கு பிறகு அவர்கள் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று அழைக்கின்றனர். நீங்கள் அமெரிக்கையாக உட்கார்ந்து கொண்டிருங்கள். எப்படியானாலும் அது உங்களுக்கு சொந்தமானது. ஆவே, எப்படியானாலும் நாம் எல்லோரும் அதற்கு சுதந்திரவாளியாக போகின்றோம். அவர்கள் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் கொண்டு கொண்டிருக்கட்டும், அது நமக்கு சொந்தமானது. அதை பெறுகிறவர்கள் நாமே. அவர்கள் அதை நினைத்துக் கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் நமக்கு அது எப்படியும் தெரியும், எப்படியும் தெரியுமே. மெலிந்த எலும்போடு காணப்படும் ஆடு மாடுகளுடன் மலையின் மேல் இருந்த அந்த ஏழை மனிதன் இவை அனைத்தையும் சொந்தமாக கொண்டிருந்தார் என்று யார் நினைத்திருப்பார்கள்? பாலஸ்தீன தேசம் முழுவதும் அவனுக்கு சொந்தமானதாக இருந்தது. ஆமையா? ஆகவே பல பரீட்சை நடக்க வேண்டிய இடத்தை அவன் அடைந்த போது தேவன் அவனோடு கூட இருந்தார் என்பதை நிரூபித்தார். அவன் ஒரு சில ஆட்களை கூட்டிக் கொண்டு அங்கு சென்று அவர்கள் ஒவ்வொருவரையும் முறியடித்து தன் உடமையை திரும்ப கொண்டு வந்தான். ஆமே, நான் அதை விரும்புகிறேன். ஏன்? அவன் தன் விசுவாசத்தை தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னும் கல்லின் மேல் வைத்தான். அதுதான் அவசியம். அவன் வேறொரு அஸ்திபாரத்தை போடவில்லை. அவன் போய் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒன்றையும் அவன் செய்யவில்லை. அவன் தன் விசுவாசத்தை அந்த வாக்குத்தத்தின் மேல் வைத்தான். ஆமேன். அதுதான், அந்த வாக்குத்தத்தின் மேல் அதை வைத்து முன்னே சென்றான். துருபிடித்த பட்டயமோ துருபிடிக்காத பட்டயமோ அவனுக்கு எதுவானாலும் பரவாயில்லை. அவன் தன் விசுவாசத்தை அந்த வாக்குத்தத்தின் மேல் வைத்திருந்தான். ஜபித்துக் கொள்ள நீங்கள் முன்னால் வரும்போது உங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டால் அல்லது தெய்வீக சுகமளித்தல் தேவைப்பட்டால் அது எதுவானாலும் நீ விசுவாசியானால் ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கும் நீ சுதந்திரவாளியாகிவிடுவாய். எனவே உன் விசுவாசத்தை அந்த வாக்குத்தத்தின் மேல் வைத்து முன்னே சென்று சாத்தானுக்கு அதை திரும்ப கொடுத்து விடு. அதை திரும்ப கொடு, அது என்னுடையது என்று கூறு. அவன் உங்களை ஒரு வெற்று பயமுறுத்தினால் ஏமாற்றும் அடிக்கி விட்டு விடாதீர்கள். அந்த வரிசையிலே நின்று கொண்டிருங்கள். அவனதை திரும்ப கொடுத்து விடுவான். அவனதை திரும்ப கொடுத்து விடுவான் என்று தேவன் கூறியுள்ளார். ஆகவே அவன் அதை செய்தாக வேண்டும். அது உங்கள் அதிகாரம், அது உண்மை. சகலத்துக்கும் சுதந்திரவாளி அவன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை என்னும் அஸ்திவாரத்தின் மேல் நிலை நின்றான். அவன் ஒரு சுதந்திரவாளியா இருந்தான். அவன் சுதந்திரவாளியா இருந்தான். ஆகையால் அவன் அதை அறிந்திருந்தான். சரி ஐயா, அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கப்பட்ட பின்பு வாக்குத்தத்தம் அளித்தவரோடு அவன் ஐக்கியம் கொண்டான். அது எனக்கு பிரியம். வாக்குத்தத்தத்தை தேவன் செய்த பிறகு பாருங்கள். ஆகையால் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பரீட்சை ஆபிரகாமுக்கு அதற்கு முன்பு நேரிடவில்லை. அவை எல்லாம் அவனுக்கு சொந்தம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதுதான் அவனுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தமாக இருந்தது. இருப்பினும் அவன் இதற்கு முன்பு ஒரு சேனையோடு சண்டையிட வேண்டிய நிலை ஏற்படவில்லை. அவனுக்கு சண்டையை பற்றி ஒன்றுமே தெரியாது. சண்டையிட அவன் பயிற்சி பெற்றிருக்கவில்லை. அவன் சண்டையிடுபவனும் அல்ல. அவன் ஒரு விவசாயியாயிருந்தான். ஆபிரகாம் ராணுவ வீரன் அல்லாத காரணத்தால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனுடைய வேலையாட்களும் ராணுவ வீரர்கள் அல்ல, அவர்களும் விவசாயிகளே. எனவே அவனால் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, தேவனுடைய வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு அதன் மேல் தன் விசுவாசத்தை வைத்து அவர்கள் பின்னால் செல்வதே. தேவன் அதை அவனுக்கு ரூபகாரப்படுத்திக் கொடுப்பதை ஆபிரகாம் கண்டபோது அவர் தமது வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதை அறிந்து கொண்டார். ஆமென். அதுதான். நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால், அதை குறித்து ஒன்றுமே அறியாதிருந்தால், உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒன்று அதை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறினால், அதை பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் அங்கேயே இருங்கள். அது நித்திய ஜீவன். அதற்குத்தான் நீங்கள் சுதந்திரவாளிகள். அங்கே நின்று கொண்டு சாத்தானின் முகத்தை நோக்கி, நீ ஒரு கொள்ளைக்காரன், எனக்காக இயேசு எதற்கு மறித்தாரோ அதை சுதந்திரித்துக் கொள்ள நான் வந்திருக்கிறேன், அதை திரும்ப கொடுத்து விடு, என் வழியை விட்டு அகன்று போ என்று கூறுங்கள். அப்பொழுது முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் பொழியும். அப்பொழுது ஏதோ ஒன்று நடக்கிறது, ஏதோ காரியம் சம்பவிக்கும். அது என்ன? தேவன் தமது வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். அது முற்றிலும் உண்மை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள் என்றும் வார்த்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்ததை நீங்கள் கண்ட பிறகு என்ன சம்பவிக்கிறது? ஆபிரகாம் வெற்றியடைந்து வெற்றி நடை போட்டு திரும்பி வருகிறான். அவன் இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வான் என்னும் விசுவாசத்தை வார்த்தையின் மேல் வைத்தவனாய் அங்கு சென்றான். இதோ அவன் வெற்றி நடை போட்டு அதனோடு திரும்பி வருகிறான். அதே காரியத்தை உங்களாலும் செய்ய முடியும். நீங்கள் நித்திய ஜீவனை பெறாமல் இருந்தால் தேவனை கேளுங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய குமாரனை விசுவாசித்து பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்ற ஒன்று உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டு, தேவனே அதற்காகவே நான் வருகிறேன், அதை பெற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறுங்கள். அப்பொழுது நீங்களும் அதை பெற்றுக் கொண்டவர்களால் வெற்றி நடையுடன் திரும்புவீர்கள். ஆமென். நீங்கள் பிரகாசிப்பீர்கள். என்னே, அப்பொழுது பறவைகளின் பாடல் உங்களுக்கு வித்தியாசமாயிருக்கும். நீங்கள் எல்லோரிடத்திலும் அன்பு கூறுவீர்கள். உங்கள் பழைய பகை, குரோதம், சச்சரவு எல்லாம் போய்விட்டிருக்கும். நீங்கள் எல்லோரையுமே நேசிப்பீர்கள். ஓ, நீங்கள் பாடி சத்தமிட்டு தேவனை துதித்து ஒரு மகத்தான தருணத்தை பெற்றிருப்பீர்கள். யார் உங்களை குறித்து என்ன கூறினாலும் நீங்கள் கவலை கொள்ளாமல் பரவாயில்லை என்பீர்கள். நிச்சயமாகவே வெற்றி பெற்றவனின் நடை. அப்பொழுது ஆபிரகாமை சந்திக்க யார் வருகிறார்? அவரை சந்திக்க வருவது யார்? மெல்கிசேதேக்கு. அவருடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்ட பின்பு அவனை சந்திக்க மெல்கிசேதேக்கு வருகிறார். மெல்கிசேதேக்கு தான் அவருக்கு அந்த வார்த்தையை அருளினார். ஆபிரகாம் அந்த வார்த்தையை மேல் விசுவாசத்தை வைத்தவனாய் புறப்பட்டு சென்று வெற்றி அடைந்து திரும்பி வந்து மெல்கிசேதேக்குடன் ஐக்கியம் கொண்டான். ஆமென். நீங்களும் அப்படி செய்யலாம். ஓ, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவருடைய வார்த்தை உங்களுக்குள் புதிதான ஒன்றாய் ஆகிவிடும். ஓ, என்ன? ஓ, நீங்களோ இவர்களை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, கூச்சலிடுதலில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்நிய பாஷைகள் பேசுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, தெய்வீக சுகமளித்தலில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறலாம். அப்படியானால் நீங்கள் வெற்றி அடையவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. அது உண்மை. ஆனால் ஒருவரை நீங்கள் வெற்றி அடைந்தால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமையா, அப்பொழுது நீங்கள் கூச்சலிடுவீர்கள். முன்பெல்லாம் ஆவியில் நடனமாடுவதை குறித்து ஒரு நல்ல கருத்தினை நான் கொண்டிருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், யாராகிலும் ஒருவர் ஆவியில் நடனமாடுவார், ஆனால் இப்பொழுதோ அதை கேலி குத்தாக செய்து விட்டார்கள். ஆனால் உண்மையில் ஆவியில் நடனமாடுவதை நான் கண்டிருக்கிறேன். ஜனங்கள் ஆவியில் ஏன் நடனமாடுகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் முறைதவறி நடப்பதையோ நடத்தை கெட்ட விதத்தில் நடந்து கொண்டதையோ நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. அவர்கள் எப்பொழுதும் நாணயமாகவும் ஒழுங்காகவும் இனிமையாகவும் நடந்து கொண்டனர். அப்படி அவர்கள் நடனமாடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் பாவிகள் பீடத்தண்டை ஓடி சென்று ரட்சிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் ஏன் அப்படி நடனமாடுகின்றனர் என்று நான் வியந்ததுண்டு. பிறகு அது வெற்றியின் சின்னம் என்பதை நான் கண்டுகொண்டேன். உடன்படிக்கை பெட்டி அந்த நிலைப்பாறும் சலத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது தாவீது கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான். ஆமென். வார்த்தையானது அது அப்பொழுது கற்பலைகளில் எழுதப்பட்டிருந்தது. அது சரியான இடத்துக்கு கொண்டு வரப்பட்டதை தாவீது கண்டபோது அவன் கழிகூர்ந்து ஆவியில் சுற்றி 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 நடனமாடினான். ஏன்? வார்த்தை அந்த இடத்தில் திரும்ப வந்துவிட்டதை அவன் கண்டான். ஆமென். இன்று வார்த்தைக்கு தேவையானது வேத பள்ளியிலிருந்து வெளிவந்த வேத சாஸ்திரத்தினால் குழம்பியுள்ள காரியம் அல்ல. ஆனால் பிரசங்க பீடத்தின் பின்னால் நின்று கொண்டிருக்கும் பழமை நாகரிகம் கொண்ட தேவனால் அனுப்பப்பட்ட போதகர் வார்த்தையை கொண்டவராய் இருக்க தேவன் அதை உபகாரப்படுத்தி நிரூபிப்பதே. தாவீது தேவனுக்கு மகிமை அதுதான் வேண்டும் என்று சொல்லி சுற்றி 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 நடனமாடினான். ராஜாவின் மகளானதால் கர்வம் கொண்டிருந்த அவன் மனைவி, அவர் என்னை வெட்கப்படுத்துகிறார் என்று கூறினாள். தாவீதோ, இதை உனக்கு பிடிக்கவில்லையா? அப்படியானால் இதை கவனி என்று சொல்லி மறுபடியும் சுற்றி சுற்றி அவன் ராஜாவின் குமாரத்தியை மனம் புரிந்திருந்தான். ஆயினும் அப்பொழுது அது ஒரு பொருட்டாக கருதப்படவே இல்லை. அவன் வானத்தையும் பூமியையும் உடையவரிடம் தொடர்பு கொண்டிருந்ததை அறிந்திருந்தான். இதோ தேவனுடைய வார்த்தை அதற்குரிய இடத்திற்கு வந்து கொண்டிருந்தது. தாவீது மகிழ்ச்சி மேலிட்டு அவனால் முடிந்தவரை நடனமாடினான். மேரியாம் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு மறுகரையில் கஞ்சிராவை கையில் எடுத்து நடனமாடினாள். அவள் சத்துருக்கள் சமுத்திரத்தில் அமிழ்ந்து போறதை கண்டபோது அவள் நடனமாடினாள். அவளை துன்பப்படுத்தின சத்துருக்கள் மறித்து போறதை கண்டபோது அவள் நடனமாடினாள். அது உண்மை. அதன் பிறகுதான் போரில் வெற்றியை கண்ட பிறகு தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்ததாக நாம் காண்கிறோம். வாக்குத்தத்தம் நிறைவேறி ரூபகாரப்படுத்தப்பட்ட பின்னர் அவன் ஐக்கியம் கொண்டான். ஆபிரகாமை ஆசீர்வதிக்க மெல்கிசேதேக்கு புறப்பட்டு வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவானாக, வானத்தையும் பூமியையும் உடையவராயிருக்கிற ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஓ என்னே, அது எனக்கு எவ்வளவு பிரியம். விசுவாசிகளுடைய வாக்குத்தத்தம் ஆயிற்றே, அதற்கும் நமக்கும் சம்பந்தம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விசுவாசிக்கு அளிக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். விசுவாசிக்கு அளிக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் ஜீவன், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், பொறுமை, ஆவியின் கனிகள், தெய்வீக சுகம் பெறுதல் போன்றவை. இப்படிப்பட்ட ஒரு லட்சம் காரியங்கள் இங்கு எழுதி வைத்துள்ளேன். இவை எல்லாம் உங்களுடைய உடைமை. இது உங்களுக்கு சொந்தம். ஆனால் அதற்காக நீங்கள் போராடாமல் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. அது உங்களுடையது. காணக்கூடிய எல்லாமே, காணக்கூடிய உலக பிரகாரமான அனைத்துமே எனக்கு சொந்தமானவை. தேவரனை கிறிஸ்துவின் மூலம் எனக்கு தந்தரளி இருக்கிறார். அவர் அதை எனக்கு தந்தரளினார். காணக்கூடாதவைகளும் எனக்கு சொந்தமானவை. ஆமென். அது எனக்கு பிரியம். நாம் காணக்கூடிய தெய்வீக சுகம் பெறுதல் போன்றவை நல்லதுதான், அதை நாம் பாராட்டுகிறோம். ஆனால் காணப்படாதவை விஞ்ஞானமானது ஆராய முற்பட்டு நல்லது. இந்த மனிதன் சுகமடைந்து விட்டான் என்று கூறுகிறீர்கள். இவரை நான் கொண்டு சென்று பரிசோதனை செய்து பார்க்கட்டும், அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று பார்க்கட்டும். உனக்கு இங்கு முன்பு சதைவளர்ச்சி இருந்ததாக கூறுகிறாய் அல்லவா என்கிறது. ஆம், இங்குதான் நல்லது. நான் விஞ்ஞான ஆராய்ச்சி செய்து அது மறைந்து விடாமல் உள்ளே பயந்து விட்டதா என்று காணட்டும். நீ ஒரு காலத்தில் குளிராய் இருந்தாய், இப்பொழுது காண்கிறாய் என்று கூறுகின்றார். நான் எப்படி நம்புவது? அது விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி செய்து பார்க்கட்டும். அவர்கள் வேண்டுமானால் ஆராய்ந்து பார்க்கட்டும். ஆனால் நான் சரீர பிரகாரமான அனைத்துக்கும் கூட சுதந்திரவாதியாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, விஞ்ஞானம் ஆராய முடியாத காணக்கூடாதவைகளுக்கும் நான் சுதந்திரவாதியாக இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். காணக்கூடாதவைகள், ஆமேன். நான் அதற்கு சுதந்திரவாதியாக இருக்கிறேன். ஆமையா, காணக்கூடிய காரியங்கள் நான் அதற்கு சுதந்திரவாதி. இந்த பூமிக்கு நான் சுதந்திரவாளி, நீங்கள் சுதந்திரவாளி, ஒவ்வொரு விசுவாசியும் அதற்கு சுதந்திரவாளி, அவன் அதற்கு சுதந்திரவாளி. சரி, அப்படியானால் காணக்கூடாதவைகள் அவர் எதையுடையவராய் இருக்கிறார்? வானத்தையும் பூமியையும். ஆமேன், எல்லாமே. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்களோ சகோதரன் பிரணாமே, நாம் காணக்கூடாத அங்கு இருப்பவர்களை குறித்து என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கலாம். அது இன்னமும் என்னுடையதே. அது உண்மை. பரலோகம் எனக்கு சொந்தமானது, அது என்னுடையது என்பதில் மகிழ்ச்சியே. தேவனவாறு கூறியுள்ளார். அது உண்மை. நீங்கள் தான் அது ஒருபோதும் கண்டதில்லையே. அது அங்குள்ளது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கலாம். அது எப்படியும் அங்குள்ளது என்று எனக்கு தெரியும். தேவன் அவன்னமாய் கூறியுள்ளார். நீங்கள் அதை ஒருபோதும் காணாதிருக்கும் போது அதற்கு நீங்கள் சுதந்திரவாளி என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆமே, புரிகின்றதா? நான் சுதந்திரவாளி, நீங்களும் என்னோடு சுதந்திரவாளிகள். நாம் எல்லோருமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். கொரிந்தியர் இரண்டாம் நிருபத்தில் பவுல் என்ன கூறியுள்ளார் என்பதை கவனித்தீர்களா? நாம் மரணத்தையும் கூட நாம் மரணத்தையும் சொந்தமாக்கிக் கொள்கிறோம் என்றே அவன் கூறியுள்ளார். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். மரணத்தை சொந்தமாக்கிக் கொள்வதா? ஆமையா, அது நம்மேல் அக்கறை கொண்டுள்ளது. ஆமேன், நல்லது. மகிமை துப்பாக்கி வெடித்ததை குறித்து இப்பொழுது நான் மறந்தே போய்விட்டேன். பாருங்கள், அவன் ஏன் என்னை கொல்லவில்லை? அவனால் கொல்ல முடியாத காரணத்தால். அதனால் தான் அவன் என்னை கொல்லவில்லை. தேவன் அப்பொழுது ஆயத்தமாக இருக்கவில்லை. அவன் விருப்பப்படியே அவன் வரக்கூடும். ஆனால் அவன் உங்கள் உயிரை எடுத்துக் கொள்ள முடியாது. ஆமென். மகிமை, நீண்ட நாட்களுக்கு முன்பே என்னென்றைக்கு உயிரோடு இருக்கிறவரான இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்த போது என் கடனை நான் செலுத்தி தீர்த்து விட்டேன். இப்பொழுது மரணம் நாம் சொல்வதை கேட்கிறது. ஆமேன். நீங்களோ மரணம் நமக்கு சொந்தமா என்று கேட்கலாம். அப்படித்தான் பவுல் இங்கு கொரிந்திய நிருபத்தில் கூறியுள்ளார். மரணத்தையும் நாம் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறோம். ஏன்? பவுலின் தலையை வெட்ட அவர்கள் ஆயத்தமான போது அவனோ, மரணமே உன் கூரங்கே, உன் கூரங்கே, உன்னால் எங்கே என்னை பயப்படுத்த முடியும் என்று காண்புகின்றான். மரணமோ, நான் உன்னை நசுக்கி கல்லறையில் அடக்கம் பண்ணுவேன், நீ அங்கு அழிக்கப்பட்டு அழுகி போவாய் என்று கூறினது. அதற்கு அவனோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமையா, மரணம், நரகம், பாதாளம், நான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறேன். ஏனெனில் அவர் நமக்காக இவை எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொண்டார், சகலத்தையும் உடையவராயிற்று. ஜனங்களுக்கு வாக்கு தத்துவத்தின் மூலம் அளிக்கப்பட்ட அவர்கள் கண்டிராத தேசத்திலிருந்து யோசுவாவும் காலேபும் ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தது போல் அப்படிப்பட்ட ஒரு தேசம் உண்டு என்பதற்கு யோசுவாவும் காலேபும் ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்தனர். அவர்களுக்கு அங்கே அதற்கான வாக்குத்தம் அளிக்கப்பட்டது. தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் அந்த தேசத்தின் நிலவருக்கு வந்தனர். அவர்கள் அந்த தேசத்தை கண்டதில்லை. யோசுவாவும் காலேபும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் சென்று அங்கு தேசம் உள்ளது என்றும் அது நல்ல இடம் என்றும் அது பாலும் தேரும் ஓடுகிற தேசம் என்றும் அத்தாட்சியை கொண்டு வந்தனர். ஆமென். அதுஅல்ல, அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போய் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அந்த வாக்குத்தம் இருந்தது. அவர்கள் அந்த வழியில் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் யோர்தான ஏறக்குறை அடைந்து விட்டனர். யோசுவா அதை கடந்து அங்கு சென்று அது செழிப்பான தேசம் என்னும் அத்தாட்சியை அங்கிருந்து கொண்டு வந்தான். யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன செய்தானோ, யோசுவா என்றால் ரட்சகர் என்று பொருள். யோசுவா என்னும் சொல் அதையே இயேசு அவர்கள் அவரை கொன்றபோது சபைக்கு செய்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார், நரகத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அவர் உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னும் அத்தாட்சி உடையவராய் அவர்கள் என்றென்றைக்கும் இனிமை என்று அழைக்கக்கூடிய ஒரு தேசம் நதிக்கப்பால் உண்டு என்றும் காண்பித்தார். ஆமென். அவர் திரும்ப வந்து நமக்கு ஒரு அத்தாட்சி அளித்தார். சகோதரன் பிரணாமே, அது என்ன செய்யும்? நீ பொய் சொல்வதையும் திருடுவதையும் குடிப்பதையும் சபிப்பதையும் உன் நடத்திக்கட்ட செயலையும் மற்றெல்லாவற்றையும் அது நிறுத்திவிடும். அது உன்னை ஒரு புது சிருஷ்டியாக செய்துவிடும். நான் ஒரு காலத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாயிருந்தேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறேன். ஆமென். வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரவாளியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமையா, அந்த தேசம் நமக்கு சொந்தமானது. உறக்கப்படி தெரியும், நமது யோசுவா மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவி என்னும் அத்தாட்சியை கொண்டு வந்தார். அதை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். மகிமை, நான் ஒரு சுதந்திரவாளி. ஓ, ராஜாவின் ஒரு புத்திரன், ராஜாவின் ஒரு புத்திரன், சகலத்துக்கும் சுதந்திரவாளி. வேதம் அவ்வாறு கூறுகின்றது. அதே தேவன் இஸ்ரவேலருக்கு ஒரு தேசத்தை வாக்குத்தம் பண்ணின அதே தேவன். அது அவர்களுக்கு காணப்படாத ஒரு காரியமாக இருந்தது. அதே வேதாகமம், அதே தேவன் நமக்கு ஒரு நித்திய ஜீவனின் வாக்குத்தம் பண்ணி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து சாட்சி பகர்கிறார். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், மரித்தவராய் இருக்கவில்லை. அவர் நமது மத்தியில் ஜீவிக்கிறார், நமக்குள்ளாக ஜீவிக்கிறார், நமது மூலமாக ஜீவிக்கிறார், உங்களோட சுற்றிலும் கிரியை செய்கிறார். ஆமென். அந்த ஒரு நாள் சாத்தானனை கொல்ல தருணம் பார்த்துக் கொண்டிருந்த போது அவரோ விசைப்பலகையின் நேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரால் அதை செய்ய முடியவில்லை. ஆமேன். அது ஆயத்தமாய் உள்ளது என்று கிறிஸ்து கூறும் வரைக்கும் அவனால் அதை செய்ய முடியாது. ஆமேன். அவன் எத்தனை முறை வந்தாலும் கிறிஸ்து அவனுக்கு கட்டளை கொடுக்கும் வரைக்கும் அவன் வெறுங்கையாய் திரும்பி போக வேண்டும். ஆமேன். தேவன் அதை வாக்களித்துள்ளார். தேவனுடைய வார்த்தையை அதை வாக்களித்துள்ளது. நாம் சுதந்திரவாளியாய் இருப்பதால் நாம் அதை விசுவாசிக்கிறோம். நான் தெய்வீக சுகமளித்தலின் சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். நான் சந்தோஷத்தின் சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்க எனக்கு உரிமை உண்டு. எனவே எது உன்னை அவ்வளவு சந்தோஷமாக்குகிறது? நான் அப்படித்தான் இருக்க வேண்டும். உனக்கப்படி தெரியும், ஏனெனில் அதற்கு நான் சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். ஆமென். நான் இப்பொழுதே பக்தி பரவசப்படுகிறேன். நான் மகிழ்ச்சிக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். நான் சந்தோஷத்துக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். நான் சமாதானத்திற்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். நான் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். நான் பரிசுத்த ஆவிக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். ஆமென். அது பெற்றுள்ள ஒவ்வொரு அத்தாட்சிக்கும் நான் சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். ஆமேன். தேவனுடைய அதிகாரத்துக்கு நான் சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். ஆமேன். உனக்கு அதை அளித்தது யார்? நான் அல்ல, அவர் அளித்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறீர்கள். சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளி. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமேன். சகலத்துக்கும் சுதந்திரவாளி. ஒன்றுக்கு மாத்திரமல்ல, சகலத்துக்குமே. எல்லாமே உங்கள் கால்களின் கீழே உள்ளன. மரணமும் கூட உங்கள் கால்களின் கீழே உள்ளது. கல்லறையும் உங்கள் கால்களின் கீழே உள்ளது. பாதாளமும் உங்கள் கால்களின் கீழே உள்ளது. பாவமும் உங்கள் கால்களின் கீழே உள்ளது. எல்லாமே உங்கள் கால்களின் கீழே உள்ளன. நீங்கள் சுதந்திரவாளி. நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் நித்திய ஜீவனுக்கு உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுவோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஓ என்ன, நீங்கள் எந்த பயிரினாலும் எங்களை அடையுங்கள். உங்களுக்கு விருப்பமானால் எங்களை பைத்தியக்காரர் என்று அடையுங்கள். ஆனால் நாங்களோ சுதந்திரவாளிகள். எதற்கு சுதந்திரவாளிகள்? சகலத்துக்குமே. நீங்கள் பிரணாம் கூடாரத்துக்கு சுதந்திரவாளிகளா? இல்லை, நான் சகலத்துக்கும் சுதந்திரவாளி. காணக்கூடியவைகள், இப்பொழுது உள்ளவைகள், வருங்காலத்தில் இருக்க போகிறவைகள், இவை அனைத்திற்குமே நான் சுதந்திரவாளி. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் எல்லா பாவமும் பொல்லாப்பும் என் கால்களின் கீழ் உள்ளது. அவர் ஈஸ்டர் காலையில் உயிரோடு எழுந்து மரணம், நரகம், பாதாளம் ஆகியவர்களின் மேல் வெற்றி சிறந்து என்னை சுதந்திரவாளியாக்கி அங்கு காத்திரு, நான் வாக்குத்தத்தை கொடுப்பேன் என்றார். அதிகாரம் பெற்ற அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன், வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றான். நான் ஒரு சுதந்திரவாளி. ஆமேன், ஆமேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் போது நிரூபித்து விட்டார். ஓ என்ன, நாம் மரணத்துக்கும் ஜீவருக்கும் இடையே நடக்கும் போர்க்களத்தில் பிரவேசித்திருக்கிறோம். சகோதரன் பிரணாமே, நான் ஒரு பாவி, நீ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாவியா இருக்க விரும்புவதன் காரணத்தால் பாவியா இருக்கிறாய். நீ பாவியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதற்கான கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. சகோதரன் பிரணாமே, எனக்கு சந்தோஷம் கிடைக்கப்பட்டால் நலமாய் இருக்கும் என்று நீங்கள் கூறலாம். அதை நீ பெற்றுக் கொள்ளலாம். நீ என்னென்ன சாகியங்களை பெற வேண்டும் என்று கிறிஸ்து மறித்தாரோ அவை இடத்தையும் சாத்தான் உன்னிலிருந்து சூறையாட அவனுக்கு இடம் கொடுக்கிறாய். நான் அதற்கு சுந்தரவாளி, அவையாவும் என்னுடையது. அவன் மறித்த ஒவ்வொரு காரியமும் எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அதற்கு சுதந்திரவாளிகள். அவர் மறித்த அனைத்திற்கும் சுதந்திரவாளிகள். நீங்கள் அந்த போர்க்களத்தில் பிரவேசிக்கும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று ஒன்று இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கோமாளித்தனமாக நடந்து கொள்வீர்கள், ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்க போகிறது என்கிறீர்கள். அது வித்தியாசமாக இருந்தால் எனக்கு கவலை இல்லை, அதற்கு நான் சுதந்திரவாளி. அது ஜீவன், அதன் பின்னே நான் செல்கிறேன், அது உண்மை. அதுவே ஒவ்வொரு பாவியின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நின்று கொண்டு நான் வந்து அதை பெற்றுக் கொள்ளும்படி என்னிடம் கூறுகிறார். அதன் அடிப்படையில் நான் வந்து பெற்றுக் கொள்கிறேன், அது என்னுடையது. அதை பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் நான் எழுந்து போகவே மாட்டேன். நான் மூட மதாபிமாரியாய் இருக்க மாட்டேன். நான் இங்கேயே தரித்திருக்க போகிறேன். என்ன நடந்து கொண்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. கர்த்தாவே, எனக்கு நீர் பரிசுத்தாவியை அருளும் வரைக்கும் நான் ஜபத்தை நிறுத்த மாட்டேன். அதை நீர் இப்பொழுதே செய்வீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் தவறுதாகும் இருந்தால் அதை குறித்து என்னிடத்தில் சொல்லும், அதை நான் சரி செய்து விடுகிறேன். அது என்ன கர்த்தாவே, அதை நான் சரி செய்து கொள்கிறேன். தேவன் எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் போறார். அப்படியானால் சாத்தானே, அதற்காகவே நான் வந்திருக்கிறேன். இனிமேல் நீ என் குறுக்கே நிற்க முடியாது, என் வழியை விட்டுவிடு என்று சொல்லுங்கள். அங்குதான் காரியம். சகலத்துக்கும் சுதந்திரவாளி, நித்திய ஜீவனின் சுதந்திரவாளி, தெய்வீக சுகம் பெறுதலுக்கு சுதந்திரவாளி, ஓ ரட்சிப்பின் சுதந்திரவாளி. தேவனால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டு அவருடைய ஆவியினால் பிறந்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். இதுவே என் வரலாறு, இதுவே என் கீதம். நான் முழுவதும் என் ரட்சகரை சோதரிப்பேன். பரிபூர்ண சமர்ப்பித்தல் எல்லாம் இணைப்பாடுதலில் உள்ளது. நான் என் ரட்சகரின் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் கொண்டிருக்கிறேன். விழித்துக் கொண்டும் காத்துக் கொண்டும் மேல் நோக்கி கொண்டும் இருக்கிறேன். அவருடைய நன்மையினாலும் அன்பினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்குதான் காரியம். இதுவே என் வரலாறு, இதுவே என் கீதம். நான் ரட்சிப்புக்கு சுதந்திரவாளி. ரட்சிப்பு என்றால் என்ன? அது எனக்கு அருளப்பட்ட ஒன்று, அது ஒரு ஈவு. நான் ரட்சிப்புக்கு சுதந்திரவாளி. எந்த வகை? நித்திய ஜீவனுக்கு. என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு, என் சரீரத்துக்கு ரட்சிப்பு, என் சோர்வுக்கு ரட்சிப்பு, எல்லாவற்றுக்கும் ரட்சிப்பு. தேவன் கிறிஸ்துவின் மூலம் என்னை எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக்கி இருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்து மறுபடியும் வந்து அத்தாட்சியை கொண்டு வந்து அதை நம்ம மேல் ஊற்றினார். ஓ என்னே மகிமை, ஓ என்னே. நீங்கள் அங்கு செல்லும் போது என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் ஆபிரகாமை போல் அங்கு செல்லும் போது அந்த வாக்குத்தத்தோடு செல்லுங்கள். தேவரே, அது என்னுடையது என்று நீரே என்னிடம் கூறினீர். உமது வாக்குத்தத்தின் பேரில் எனக்கு விசுவாசம் உண்டு. உமது வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். இதை நீரே வாக்களித்திருக்கிறீர். நீர் கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக் கொள்வீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியிருக்கிறேன். கர்த்தாவே, இதோ நான் இங்கு இருக்கிறேன், நான் இங்கு இருக்கிறேன். நான் தட்டிக்கொண்டும் தேடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன். ஆகவே அதை நான் பெற்றே ஆக வேண்டும். அங்குதான் காரியம். நீங்கள் வார்த்தையை அடிப்படையாக கொள்ளும் பொழுது ஓ அப்பொழுது ஏதோ ஒன்று நடக்கிறது. இயேசு வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இப்படியும் எழுதியிருக்கிறது என்று உரைத்த போது சாத்தான் என்ன செய்தான் என்று கவனியுங்கள். நான் அன்றிரவு கூறினது போல அவன் கம்பியின் மேலிருந்து கீழே குதித்து ஓடிவிட்டான். ஆமையா, நீங்கள் ஜெயம் கொண்ட பின்னர் என்ன? நீங்கள் எப்படி ஜெயம் கொள்கிறீர்கள்? அதை நீங்களாக போய் செய்திருக்க முடியுமா? இல்லையா? யாரோ ஒருவர் உங்களுக்கு முன்னால் சென்று உங்களுக்காக ஜெயம் கொண்டார். அவர் கிறிஸ்து. அதற்கு நான் சுதந்திரவாளி. நான் ஒன்றையும் செய்ய வேண்டியதில்லை. நான் வாக்குத்தத்துக்கு சுதந்திரவாளி. நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அவருடைய வாக்குத்தத்தின் மேல் விசுவாசம் வைப்பதே ஆகும். உங்களுக்கு புரிகிறதா சகோதரன் பிரணாமே? அதற்கு நீங்கள் தகுதி உள்ளவரா? இல்லை. நான் தகுதி உள்ளவன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. பேராயர் அதற்கு தகுதி உள்ளவர் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. எந்த மனிதனுமே அதற்கு தகுதியா? இல்லை. அப்படியானால் நான் அதற்கு சுதந்திரவாளி. நீங்கள் உலகத்திலேயே மிக பெரிய குடிகாரனாய் இருந்து உன் தகப்பனார் உனக்கு கோடிக்கணக்கான டாலர்களை வைத்துவிட்டு சென்றிருந்தால் நீ அதற்கு தகுதியோ இல்லையோ, அதற்கு நீ சுதந்திரவாளியாகி விடுகிறாய். உன் தகப்பனுடைய சொத்துக்கு நீ சுதந்திரவாளி. அவர்களுக்கு எதை விட்டு சென்றிருந்தாலும், அதற்கு நீ தகுதியாக இருந்தாலும் இல்லாமற் போனாலும் அது உன்னுடையது. அவர் அதை உனக்கே விட்டு சென்றிருக்கிறார். ஆமேன். நான் ஒரு பாவியாக இருந்தேன், ஆனால் நான் சுதந்திரவாளி. நான் நல்லவராக இருக்கவில்லை, இன்னமும் நல்லவராக இருக்கவில்லை, ஆனால் நான் இன்னமும் சுதந்திரவாளி. நான் மறித்து நரகத்திற்கு சென்றிருக்க வேண்டும், ஆனால் இப்பொழுது நான் சுதந்திரவாளி. எனக்கு சுதந்திரவாளி நித்திய ஜீவனுக்கு. அதை பெறப்போகிறாய் என்று உனக்கு எப்படி தெரியும்? நான் அதை உணர்ந்தேன். பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வந்தார். அது வரும்படியாக இயேசு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். அது இப்பொழுது வந்துவிட்டது. அது என்ன செய்யும் என்று கூறினதோ அதை அப்படியே செய்து நிறைவேற்றி உறுதிப்படுத்துவது என்பதற்கு அது சாட்சியாய் உள்ளது. நான் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டேன். நான் கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியாகி விட்டேன். அப்படியானால் நான் ஒரு சுதந்திரவாளி. ஆமையா, இப்பொழுதோ நான் பவனியில் இருக்கிறேன். ஆமேன். காரியங்களோ துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. நான் செய்த இந்த நீசத்தனமான காரியங்கள் எல்லாம் என்ன? மீரியாம் செய்தது போல் அங்கே திரும்பி பார்த்தால் அவை மறித்து மறதி என்னும் கடலில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டு பரலோகத்தில் உள்ள தேவனுடைய மகத்தான புத்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டுள்ளது. அது எழுதப்பட்டு விட்டது. என் பெயர் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு முத்திரிக்கப்பட்டு மறதி என்னும் கடலில் போடப்பட்டு மகிமையில் ஒரு புது புத்தகத்தில் ஒரு புது பெயர் எழுதப்பட்டு விட்டது. அது என்னுடையது. ஆம். அப்படியானால் இப்பொழுது நாம் சகலத்துக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆபிரகாமிடம் தேவன் என்ன கூறினார்? இந்த தேசம் உனக்கு சொந்தமானது, அதிலுள்ள எல்லாமே உன்னுடையது. நீ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு திசைகளை பார், அவையெல்லாம் உன்னுடையது. அங்குள்ள யாவுமே நீ உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு அந்நிய தேசத்தில் சஞ்சரிக்க வேண்டும். அந்த தேசத்துக்கு உன்னை சுதந்திரவாளியாக்கப் போகின்றேன். அதை உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் என்னைக்குமாய் தருவேன் என்றார். ஆபிரகாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அந்த வாக்குத்தத்தின் தன் விசுவாசத்தை வைத்து பட்டயத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டியதே. கடினமான தருணம் வந்த போது அவனுக்கு சென்றான். தேவன் அவனுக்காக யுத்தம் செய்தார். அந்த யுத்தத்தில் அவன் ராஜாக்களை முறியடித்தான். இதோ அவன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். ஆமே, எல்லாமே அப்பொழுது முடிந்துவிட்டது. சகோதரனே, அவனால் கூச்சலிட முடிந்தது. வாலிபர் அனைவரும் ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இதோ ஆபிரகாம் திரும்பி வருகிறான். அவனை சந்திக்க வருகிறவர் யார்? சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. அவர்கள் என்ன செய்தனர் என்று பாருங்கள். யுத்தம் முடிந்தவுடனே அவர்கள் உட்கார்ந்து கொண்டு அப்பமும் திராட்சரசமும் புசித்தனர். ராஜா அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். ஏன் அவருக்கு அவர் அதை செய்தார்? யுத்தம் முடிவுற்ற பிறகு, ஜெயமடைந்த பிறகு அவர்கள் அமர்ந்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி ஒருவருக்கு ஒருவர் ராவோயரத்தில் பங்கு கொண்டு புசிக்க முடிந்தது. ஓ, அதைத்தான் அவருடைய பிள்ளைகள் இன்றிரவு செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
சகோதரன், உங்களை குறித்து என்ன? நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் உங்கள் சபையை குறித்து என்ன? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா? அவர்கள் ஆபிரகாமின் ராஜரிக சந்ததியார். நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஆபிரகாமின் சந்ததியாராகி வாக்குத்தத்தின்படி அவருடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம்.
ஆபிரகாம் சுதந்திரவாளியானால் நானும் சுதந்திரவாளியே. நான் ஆபிரகாமுடன் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். நீங்களும் அப்படியே. அது எப்படி வந்தது? அது வாக்குத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இயேசு என்னும் ராஜரீக சந்ததியின் மூலம் விசுவாசத்தினால் உண்டானது. ஆபிரகாம் தன் குமாரனை மரித்தோரிலிருந்து பாவனையாக பெற்றுக் கொண்டான். நாம் குமாரர் அல்லாதிருந்த போது ஒரு குமாரனை பெற்றுக் கொண்டோம். அங்கு அடைய நமக்கு வழியே இருக்கவில்லை. தேவன் தமது குமாரனை தோன்ற பண்ணி நம்மிடம் அனுப்பினார். அவர் வந்து நமது பாவங்களுக்காக தண்டனையை அனுபவித்தார். அவருடைய மரணத்தின் மூலம் நான் சுதந்திரவாளியானேன். ஓ, என்னே பார்த்தீர்களா? பிசாசின் பொல்லாங்கு அனைத்தும் பின்னால் தள்ளப்பட்டு விட்டது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயங்கொள்ளுதல். உங்களில் எத்தனை பேர் இன்றிரவு ஜெயங்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள்? உங்கள் கரத்தை நான் காணட்டும். தேவனுடைய கிருபையினால் நான் ஜெயங்கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? இங்கிருந்து தொடங்கி உங்களை பாதி இரவு வரை வைத்திருக்க விரும்புகிறேன். நாம் எல்லோரும் ஒரு நல்ல பிரதிஷ்டை ஆராதனையில் பங்கு கொள்வோம். நமது வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து நமது பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்வோம். அப்படி செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஓ, இப்பொழுது நான் அதைவிட மேலான ஒன்றை பெற்றுள்ளேன். என் இரு கரங்களையும் நான் உயர்த்தியிருக்கின்றேன். என் இருதயத்தையும் கூட உயர்த்தியிருக்கிறேன். என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு என் பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவருடைய சித்தம் என் ஜீவியத்தில் செய்யப்பட வேண்டும். என் சித்தம் பின்னால் தள்ளப்பட வேண்டும். அவருடைய சித்தம் மாத்திரமே செய்யப்பட வேண்டும். நான் ஜெயங்கொண்டவனின் நடையை போட விரும்புகிறேன். அது நான் என்பதனால் அல்ல, அவர் பிரசங்கித்த சுவிசேஷம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபன கோட்பாடுகளாலும் மற்றவைகளிலும் அவதியுறுவதை நான் அறிவேன். நான் பெற்றிருக்க வேண்டிய மகத்தான வெற்றி சத்ருவினால் தடை செய்யப்பட்டு வருகிறது. தேவனே, இந்த பட்டயத்தை நான் உருவட்டும். அது பளிங்கு போல் பிரகாசிக்கட்டும். நான் அடிவகுத்து முன் செல்வேனாக. என் சித்தம் பின்னால் தள்ளப்பட்டு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வழி உண்டாக்கி முன் செல்வதாக. இப்பொழுது நாம் எழுந்து நின்று நமது பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்வோம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் உங்களை கத்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் நமது கரங்களை இப்பொழுது உயர்த்துவோம்.
எங்கள் பரலோக பிதாவே, எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இன்றிரவு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்து கொள்கிறோம். நாங்கள் சகலத்துக்கும் சுதந்திரவாளிகள் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, அதை நீர் வாக்களித்திருக்கிறீர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்தை உமது வாக்குத்தத்தத்தின் மேல் நாங்கள் வைக்காமல் போனால் அதை நாங்கள் ஒரு காலம் அடையவே முடியாது. இப்பொழுது நீரோ வேதத்தில், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கிரமித்து படையாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்படுகிறான் என்று கூறியிருக்கிறீர். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்பது வாக்குத்தத்தமாய் உள்ளது. அப்படித்தான் நீர் கூறியிருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவனே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடும். ஓ தேவனே, அசைவாடும். ஓ கர்த்தாவே, எங்களுக்குள் அசைவாடும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே எங்களை ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். என்னை சுத்திகரியும், என்னை வணையும். ஓ தேவனே, என்னை தேவனுடைய குமாரனுடைய சாயலில் உருவாக்கும். கர்த்தாவே, என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் உம்முடையவன். நான் இந்த சபையை உமக்கு அளிக்கிறேன். கர்த்தாவே, நான் இங்குள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் என்னோடு கூட உமக்கு அளிக்கிறேன். இப்பொழுதே எங்களை வணையும், எங்களை உருவாக்கும். எங்கள் பாவமுள்ள பொல்லாத வழிகளை நாங்கள் மறந்துவிட்டு, நாங்கள் எங்கள் விசுவாசத்தை, நாங்கள் பெற்றுள்ள விசுவாசத்தை உம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மேல் வைத்திருக்கும் வரையில் நீர் எங்களை ஜெகத்தின் மேல் ஜெகத்தினூடாக கொண்டு செல்வீர் என்பதை அறிந்து கொள்வோமாக. நீரே அதை வாக்களித்திருக்கிறீர். கர்த்தாவே, சாத்தானங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. அவரால் இயன்றதை அவன் செய்யக்கூடும், ஆனால் அவனால் எங்களை தொட முடியாது. அவன் ஒருமுறை நீர் யோபின் மேல் அவிழ்த்து விட்ட போது, நீர் அவனுடைய பிராணனை எடுத்துக் கொள்ளாதே என்று அவன் மற்றெல்லாவற்றையும் செய்தான், ஆனால் பிராணனை மாத்திரம் அவனால் எடுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் உமது வாக்குத்தத்தம் இன்னமும் யோபுக்கு இருந்தது. தேவனே, நீர் இன்றைக்கும் அதே தேவனாக இருக்கிறீர். உமக்கு சொந்தமானவர்களை நீர் பாதுகாக்கிறீர். அது உண்மை என்று நாங்கள் அறிவோம். நாங்கள் மறுபடியும் எங்களை பிரதிஷ்டை செய்து கொள்கிறோம். கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடும் இந்த நேரத்தில் பாவமுள்ள எங்கள் ஆத்துமாக்களை கழுவியருளும். கிறிஸ்து இயேசுவே எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த கர்த்தருடைய ராபோஜனத்தை நாங்கள் உட்கொள்ளும் போது தேவரே, எங்கள் அண்டை எங்கள் இருதயத்தில் பேசும். நாங்கள் எங்கே தவறாயிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு கூறும். நாங்கள் எங்கே தவறாயிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் அதை குறித்து தாழ்மையாய் மறந்திருப்போம். கர்த்தாவே, நான் என் பாவங்கள் அனைத்தையும் தாழ்மையோடு பலிபீடத்தின் மேல் வைக்கிறேன். கர்த்தாவே, நான் என்னை தாழ்மையோடு உமது வார்த்தையின் மேல் உம்முடைய இரக்கத்தண்டை வைக்கிறேன். கர்த்தாவே, இதோ நான் இருக்கிறேன். நீர் பொருத்தமாய் காண்கிறதை எனக்கு செய்யும். கர்த்தாவே, அதுவே இந்த சபையின் கூக்குரலாய் உள்ளது. நீர் பொருத்தமாய் காண்கிறதையே எங்களுக்கு செய்யும். கர்த்தாவே, எனக்காக மாத்திரமே நான் பேச முடியும், ஆனால் இவர்களும் அவர்களுடைய இருதயங்களில் அதே காரியத்தை விசுவாசிக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். நீர் பொருத்தமாய் காண்கிறதையே எங்களுக்கு செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்க விரும்புகிறோம். நாங்கள் கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருக்கும் வரைக்கும் நாங்கள் சுதந்திரவாளிகளாகவே இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக அவரோடு கூட சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இப்பொழுது எங்களோடு கூட இருக்கும் கர்த்தாவே, எங்கள் மத்தியில் உள்ள வியாதியை சுகப்படுத்தும். இன்றிரவு வியாதிப்பட்ட சரீரம் இங்கே இருக்குமானால் அதை தொட்டு அதை குணப்படுத்தி சுகப்படுத்துவீராக. கர்த்தாவே, இதை அருளும். வியாதி உள்ள ஒரு ஆத்மா இருக்குமானால் அது இப்பொழுதே சுகமடைவதாக. அந்த ஊனமுள்ள ஆத்மா நேராக்கப்படட்டும். தளர்ந்த முழங்கால்களும் பலவீனமான கரங்களும் மகிமையாய் எழுந்து தேவனை ஆர்ப்பரிக்கட்டும். கோணலான பாதைகள் நேராக்கப்படுவதாக. வனாந்தரத்தில் எங்கள் தேவனுக்கு ஒரு பெரும்பாதை உண்டாயிருப்பதாக. கர்த்தாவே, நீர் சீக்கிரமாய் வருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது வார்த்தையை நாங்கள் அரைக்கூவி வனாந்தரத்தில் எங்கள் கர்த்தருக்கென்று ஒரு பெரும்பாதையை அமைத்து கோணலான வழிகளை நேராக்குவோமாக. நாங்கள் ஒவ்வொரு ஸ்தாபன வேரையும் தகர்த்தெறிவோமாக. நாங்கள் ஒவ்வொரு கசப்பான வேரையும் தகர்த்தெறிவோமாக. எல்லா துர்குணத்தையும் பொறாமையையும் சண்டையையும் தகர்த்தெறிந்து அந்த தேவனுடைய உண்மையான வார்த்தை களிப்பான நதியாக ஓடும்படி செய்வோமாக. பிதாவே, இதை அருளும். நாங்கள் இந்த கர்த்தருடைய ராபோஜனத்தை உட்கொள்வதற்கு முன்பு நாங்கள் எங்களையே உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். சகோதரி ஸ்பென்சர் தன்னுடைய சரீரத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறாள். சகோதரி ஸ்பென்சர், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த ஏழ்மையான வயோதிக பரிசுத்த பெண்மணி இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். முடமான ஒரு ஸ்திரியை நீர் காண்கிறீர். ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவள்
ஓய்வு நாளில் விடுவிக்கப்படக்கூடாதா? அவளுடைய நண்பர்களில் அநேகர் கத்தாவே, இவள் உபசரித்த அவளுடைய பழைய காலத்து போதக நண்பர்களில் அநேகர் பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் பெரும்பாதையில் கடந்து சென்று விட்டார்கள். கத்தாவே, இவள் மாத்திரமே சாட்சியாக தனிமையில் விடப்பட்டுள்ளாள். இவளுக்கு இப்பொழுது வேறு யாருமே கிடையாது. இவளுடைய பிள்ளைகளும் இங்கும் அங்கும் ஒரு நண்பரும் அவ்வப்போது ஒரு உறவினர் மாத்திரமே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களோ ஒரு பெரிய காடு புயல் காற்றினால் வீழ்த்தப்பட்டு ஒரு மரம் மாத்திரமே தனிமையில் நிற்பது போல் இருக்கிறாள். தேவரே, நீர் இரக்கத்தினால் அவளை கண்ணோக்கி பார்க்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே, அவள் ஆழமாய் வேர் கொண்டிருக்கிறாள். அவள் கல்வாரி மலையில் நின்று கொண்டு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் ஆழமாக வேர் கொண்டிருக்கிறாள். கர்த்தாவே, இந்த அருமையான வயோதிக ஸ்திரீயின் மேல் என் கரங்களை நான் வைத்து அவளுடைய நாவின் கீழ் உள்ள கட்டை கடிந்து கொள்ளுகிறேன். அது அவளை விட்டு சென்று அவள் சுகமடைவாளாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நன்றி சகோதரி ஸ்பென்சர். அது ரட்சகம் நடக்கும், அதை குறித்து சிறிதளவும் சந்தேகப்பட வேண்டாம். சரி.
My faith looks up to thee, thou Lamb of Calvary, Savior divine. Now hear me while I pray. Take all my sins away.
என் விசுவாசம் உம்மையே கண்ணோக்குகிறது. கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக இரட்சகரே, நான் ஜபிக்கும் போது எனக்கு செவிகொடும். என் பாவங்கள் அனைத்தும் போக்கிடும். நான் உம்மிடமிருந்து என்றைக்கும் வழிவிலகாதிருப்பேனாக. கவனியுங்கள், என்னோடு சேர்ந்து பாடுங்கள். வாழ்க்கையின் இருண்ட பாதையில் நான் நடந்து என்னை துயரம் சூழ்ந்து கொள்ளும் போது என் வழிகாட்டியாயிரும். இருள் பகலாக மாற கட்டளையிடும். துயரத்தின் கண்ணீரை துடையும். ஓ, இந்நாள் முதற்கொண்டே நான் முற்றிலும் உம்முடையவனாயிருப்பேனாக. இப்பொழுது உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவன் மாத்திரமே அதை அறிவார். உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தாவே, இந்நாள் முதற்கொண்டே நான் முழுவதும் உம்முடையவனாயிருப்பேனாக என்பதை உண்மையாகவே கூறுகிறீர்களா? அந்த கடைசி பாகத்தை நாம் மறுபடியும் பாடுவோம். நான் உம்மிடமிருந்து என்னென்றைக்குமாய் வழிவிலகாதிருப்பேனாக. இப்பொழுது எல்லோருமாய் சேர்ந்து, மந்தையின் மகத்தான வைப்பரே, நாங்கள் இவ்விதம் ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறீர்.
Thy kingdom come.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நீங்கள் உட்காரலாம். சகோதரி செப்படின் பிள்ளைக்காக இப்பொழுது ஜபத்தை செய்யும்படி நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஜபம் செய்ய வேண்டும் என்று சற்று முன்பு என்னை தொலைபேசியில் கேட்டுக்கொண்டது இப்பொழுது என் நினைவுக்கு வருகிறது. அந்த பிள்ளைக்காக நான் ஜபித்தேன். அதை சந்திக்க எனக்கு குறிக்கப்பட்டிருந்தது, ஆனால் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை. அந்த சிறு பெண் சுகவீனமாய் இருந்தாள் என்றும், அவளுக்கு காய்ச்சல் இருந்தது என்றும், ஒரு விதமாய் விரைத்து போயிருந்தாள் என்றும் அவர்கள் கூறியிருந்தனர். ஒரு விஷ ஜுரம் பரவிக்கொண்டிருந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் அதை குறித்து அறிவீர்கள். சில சமயங்களில் அவர்களுடைய தசைகள் ஒரு விதமாக அப்படியே மேலே இழுத்துக் கொள்ளும். அப்பொழுது அதை முன்னும் பின்னுமாக கரங்களினால் உருவிட வேண்டும். திருமதி ஹேலிக்கும் மற்றும் இங்குள்ள பலருக்கும் அப்படித்தான் ஆயிற்று. அது எங்கு பார்த்தாலும் உள்ள விஷ காய்ச்சல். நான் அவளுக்காக ஜபித்தேன். 9 மணிக்கு அல்லது ஆராதனை முடியும் நேரத்தில் குழந்தையின் உடல்நிலை தேரவில்லை என்றால் எனக்கு அதை அறிவித்தால் நாங்கள் வீட்டுக்கு செல்வோம் என்றும், அது தேறியிருந்தால் சரியாகிவிடும் என்றும் அவர்களிடம் சொல்லியிருந்தேன். இப்பொழுது நாம் ராபோஜனத்தில் பங்கு கொள்ளும் முன்பு அந்த பிள்ளைக்காக தாழ்மையோடு ஜபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, அந்த குழந்தைக்கு என்ன வயதென்று எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தாவே, அது இங்குள்ள அன்பார்ந்த சீஷர்கள் ஒருவரின், எங்கள் விசுவாசி ஒருவரின் குழந்தை. அது சகோதரி ஷெப்பர்டுக்கும் சகோதரன் ஷெப்பர்டுக்கும் நீர் அளித்துள்ள ஒரு ரத்தினம் கர்த்தாவே. அதன் மேல் நீர் கவனமாயிருந்து அதை ஆசீர்வதித்து பாதுகாத்து அதற்கு சுகத்தை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அதை இப்பொழுது உரிமை கோரினோம். இந்த செய்திக்கு பிறகு நாங்கள் அதை உரிமை கோருகிறோம். நாங்கள் தேவனுடைய மகிமைக்கென்றும் அவருடைய வார்த்தையின்படியும் உரிமை கோருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வியாதி பிள்ளையை விட்டு செல்வதாக, அது தேவனுடைய மகிமைக்கென்று தேறி சுகம் பெறுவதாக, அது உரைக்கப்பட்டு விட்டது, அது ரட்சகம் நடக்கும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Trust and never doubt, He will surely bring you out. Take your burden to the Lord and leave them there. Leave them there, oh, leave them there. Take your burden to the Lord.
நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் ரட்சகம் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் பாரத்தை கர்த்தரிடம் கொண்டு சென்று அங்கேயே விட்டுவிடுங்கள், அங்கேயே விட்டுவிடுங்கள், ஓ அங்கேயே விட்டுவிடுங்கள். உங்கள் பாரத்தை கர்த்தரிடம் கொண்டு சென்று அங்கேயே விட்டுவிடுங்கள். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் ரட்சகம் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் பாரத்தை கர்த்தரிடம் கொண்டு சென்று அங்கேயே விட்டுவிடுங்கள். அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டும்.
If your body's racked with pain and your health you can't regain, just remember God in heaven.
நீங்கள் சரீர வலியினால் அவதியுற்று உங்கள் ஆரோக்கியத்தை திரும்ப பெற முடியாமல் போனால் பரலோகத்தின் தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர் என்பதை நினைவு கூறுங்கள். உங்களுக்குள்ள வேதனையை தேவன் அறிவார். அவர் ரட்சித்து சுகமாக்க முடியும். உங்கள் பாரத்தை கர்த்தரிடம் கொண்டு சென்று அங்கேயே விட்டுவிடுங்கள். நாம் கடைசி சரணத்தை பாடும்போது ஒருவரோடு ஒருவர் கரத்தை குலுக்குவோம். அங்கேயே விட்டுவிடுங்கள். ஐக்கியம் உங்களுக்கு தெரியும், ஐக்கியப்படுதல். அங்கேயே விட்டுவிடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாரத்தை கர்த்தரிடம் கொண்டு சென்று அங்கேயே விட்டுவிடுங்கள். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் நிச்சயம் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் பாரத்தை கர்த்தரிடம் கொண்டு சென்று அங்கேயே விட்டுவிடுங்கள். ஓ, அவர் அற்புதமானவர் அல்லவா? இப்பொழுது நாம் நம்முடைய அறிக்கையுடனும் நம்முடைய விசுவாசத்துடனும் நமது பாவங்களை குறித்த நம்முடைய அறிக்கையை கூறி நமது பாவங்கள் அனைத்தும் மறதி கடலில் போடப்பட்டு விட்டன என்று விசுவாசிப்போம். ஒருவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டால் அவைகளை போக்க தேவன் நீதி உள்ளவராயிருக்கிறார். புரிகின்றதா? அவைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கடலில் போடப்பட்டு இனி ஒருபோதும் நினைவு கூறப்படுவதில்லை. வெண்மையாக்கும் திரவத்தை குறித்து பெண்களாகிய உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் எல்லோருக்குமே. இப்பொழுது நாம் ஒரு பெரிய தொட்டி நிறைய வெண்மையாக்கும் திரவத்தை எடுத்துக் கொள்வோம். அதன் பின்னர் நீங்கள் ஒரு சொட்டு கருப்பு மையை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த தொட்டியில் ஒரு சொட்டு கருப்பு மையை ஊற்றுங்கள். அதுதான் உங்கள் பாவம். நீங்கள் தொட்டியினர் என்று கொண்டு ஒரு சொட்டு கருப்பு மையை குப்பியில் இருந்து அதில் ஊற்றி கலக்கிவிட்டு பின்னர் அந்த மையை தொட்டியில் காண முடிகிறதா என்று பாருங்கள். அதற்கு என்ன நேர்ந்தது? அந்த கருப்பு மை என்ன ஆனது? அது வெண்மையாக்கும் திரவத்தில் ஊற்றப்பட்ட போது அந்த திரவம் மிகவும் சக்தி வாய்ந்த காரணத்தால் அதன் நிறத்தை அது எடுத்து போட்டு விட்டது. அதை இனிமேல் காணவே முடியாது. அது என்ன? அது போய்விட்டது. அது நித்தியமாக காணப்படாமல் போய்விட்டது. அது என்ன? அந்த மையே வெண்மையாக்கும் திரவமாகிவிட்டது. அறிக்கை செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவிதமே உள்ளது. அது என்ன? அது மறக்கப்பட்டு விட்டது. அது முடிந்து விட்டது. அது நீக்கப்பட்டு விட்டது. அது தள்ளப்பட்டு விட்டது. அது ரத்து செய்யப்பட்டு விட்டது. அது இனி ஒருபோதும் உங்களுக்கு விரோதமாக நினைவு கூறப்படுவதில்லை. யாரோ எங்கிருந்தோ என் பெயரை கூப்பிடுகிறார்கள். நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னமும் ஜீவிக்கிறாரே. கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ தேவனே, உமது நன்மைக்காக நாங்கள் உம்மை எப்படியாய் துதிக்கிறோம். ஆம், பின்னால் உள்ள அந்த எளிய ஆத்துமா தொடப்பட்டார். கர்த்தர் அவளை தொட்டார். சரி, நம்முடைய பலவீனங்களை குறித்து தொடப்படக்கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் உறுதியான நிச்சயமான நங்கூரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரிகிறதா? உங்கள் விசுவாசத்தை அதன் மேல் வைத்து அசையாமல் அதில் உறுதியாக நில்லுங்கள். உங்கள் விசுவாசத்தை அங்கு வைத்து அதை பின்பு கையில் எடுத்துக்கொண்டு நான் மறுபடியும் முயற்சி செய்வேன் என்று கூற முடியாது. அதை அங்கு வைத்துவிட்டு அதில் உறுதியாய் தரித்திருங்கள். ஆமையா, ஆபேல் செய்தது போல நீங்களும் உங்களுடைய சொந்த கருத்துக்களுக்கு மறிக்க வேண்டும். அதாவது, தேவரே, இது உம்முடைய வார்த்தை, இது நான் என்ன நினைக்கிறேன் என்பது அல்ல, இது உம்முடைய வார்த்தை, இதோ அது இருக்கிறது என்று மட்டும் கூறுங்கள். ஆபேல் கண்மலையின் மேல் மரித்தான். அதாவது, அவர் அந்த சகோதரியை தொட்டது போல உங்களையும் தொடுவார். அது அவ்வளவு எளிமையானது. நாம் முயற்சி செய்கிறோம், நாம் முயற்சிக்கவில்லை. சாத்தான் அதை மிகவும் குழப்பமாக்க முயல்கிறான். அவன், ஓ, உங்களுக்கு தெரியுமா, அது கடந்து போன காலத்துக்குரியது என்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் அவிசுவாசிகள். ஆனால் விசுவாசிக்கிற உங்களுக்கோ அவர் விலையேறப்பட்டவராக இருக்கிறார். இப்பொழுதோ உண்மையாகவே தள்ளப்பட்டுள்ளார். ஆனால் அவர் ஒரு ஜீவனுள்ள கல்லண்டை, ஒரு விலையேறப்பட்ட கல்லண்டை, மூளை கல்லண்டை, வருகிற ஒரு விலையேறப்பட்ட கல்லாயிருக்கிறார். ஓ, என்ன, ஓ, அந்த கல்லை தொடுகிறவன் சுகமடைகிறானே, அவ்வளவுதான். ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம் அல்லவா, மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரே தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமே. அவர் இலகிய மனம் கொண்ட பிதாவாய் இருப்பதால், இரக்கம் நிறைந்தவராய் இருப்பதால், அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறபடியால், அவருடைய உடன்படிக்கையை காத்துக் கொள்கிறபடியால், அதை ஒருபோதும் மறவாதபடியால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் தமது உடன்படிக்கையை காத்துக் கொள்கிறார். அவர் காத்துக் கொள்ள வேண்டியவராய் இருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் அதை உண்டு பண்ணினார். அவர் சகல சத்தியத்திற்கும் ஊற்றாயிருக்கிறார். புரிகின்றதா? எல்லா காலத்திலும் கலப்படமற்ற சத்தியத்தை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிழையற்றது. இது அவருடைய வார்த்தை. ஓ தேவனே, அதன் மேல் நான் கொண்டுள்ள விசுவாசம் உறுதியாயிருப்பதாக. ஆமே. அப்பொழுது வார்த்தை பிழையற்றது போல் அதுவும் பிழையற்றதாயிருக்கும். அப்படிப்பட்ட விசுவாசம் கொள்ளும் போது வார்த்தை எதை வேண்டுமானாலும் செய்யும். அது கூறியுள்ளதை அது நிறைவேற்றும். ஆமே. கர்த்தாவே, என்னை சுத்திகரியும், என்னை சோதித்து பாரும், என்னை சுத்திகரியும், என்னை சுகமாக்கும், என்னை பாதுகாத்தருளும், என்னை ஆசீர்வதியும், உமது இரக்கத்தை என கருளும் என்பதே தேவனிடம் என் ஜெபமாய் உள்ளது. ஆமேன். இப்பொழுது நான் 1 கொரிந்தியர் 11:23 சில வசனங்களை படிக்கப் போகிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டுக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷரும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரமித்து வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்.
For if we should judge ourselves, we should not be judged.
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இப்பொழுது நான் இதை கூறுவேனாக, இயேசு தன்னுடைய மரணத்திற்கு செல்வதற்கு முன்பு அவர் அங்கு சென்று கொண்டிருந்தார் என்பதை அறிந்து அவர் இந்த கட்டளையை கொடுத்தார். அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்று சீஷர்கள் வியந்து இதை அப்பொழுது எழுதி வைத்தனர். அவர், இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் நான் வருமளவும் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றார். ஓ, அவை விலையேறப்பட்ட வார்த்தைகள் ஆயிற்று. சீஷர்களோ அவருடைய மரணத்தை தெரிவித்தல் என்று அவர் கூறுவதன் அர்த்தம் என்ன, நாம் அதை எப்படி செய்ய முடியும் என்று வியப்புற்றனர் என்பதில் ஐயமில்லை. அது அவர்களுக்கு ரகசியமாக இருந்தது. ஆனால் அவருக்கு அல்ல, அவர் தேவனாயிருந்தார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையால் அவர், நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது என்று கூறி, இப்பொழுது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் இங்கு வந்து தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டு கர்த்தருடைய சரீரத்தை உட்கொண்டு பிறகு சென்று உலகத்தோடு வாழ்ந்து கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையையும் மறுதளிப்பானேயானால் நீங்கள் தேவனுக்கு பெரிய அவமதிப்பை விளைவிக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு அவமதிப்பை உண்டு பண்ணுகிறீர்கள், எனவே அதில் பங்கு கொள்ளாதீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள எல்லாவற்றைக் கொண்டு நீங்கள் சரியாக வாழும் என்று உங்களை ஒரு கிறிஸ்தவனாகவும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றீர்கள் என்று காண்பித்தால் அப்பொழுது அதில் பங்கு கொள்வது உங்கள் கடமையாகும். இப்பொழுது அது பரிசுத்த யோவான் 6 என்றே நினைக்கிறேன். இயேசு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். அது வாக்குத்தத்தம். அது ஒரு மகிமையான காரியம் அல்லவா? நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்பது. நீங்கள் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்று எப்பொழுதாவது நினைத்து பார்த்ததுண்டா? பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக பள்ளிக்கு செல்கிறீர்கள்? தகப்பனே, நீ எதற்காக வேலை செய்கிறாய்? தாயே, நீ காலையில் எழுந்து பிள்ளைகளின் முகங்களை கழுவி அவர்களை பள்ளிக்கு அனுப்பி அவர்களுடைய படுக்கையை விரித்து சமையலை செய்து இவை எல்லாவற்றையும் செய்கிறாய். உள்ளே வரும்போதோ இரவில் களைப்பாகி மறுபடியும் அடுத்த நாள் இதையே திரும்பவும் செய்ய துவங்குகிறாய். என்னத்திற்காக நீ அதை செய்கிறாய்? தகப்பனே, நீ ஏன் கடினமாக உடைத்து அடிமையை போல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும்? இரவில் களைப்போடு வரும்போது உன் குழந்தைகளில் ஒன்று வியாதிப்பட்டிருக்க கண்டால் அது சுகமாகும் வரைக்கும் அதை தோளின் மேல் போட்டு இங்கும் அங்கும் நடந்து அதற்காக நீ ஏன் அழுது ஜெபித்து போராட வேண்டும்? பிறகு அதையே நீ மறுபடியும் செய்கிறாய். ஞாயிறு தோறும் பிள்ளைகளின் முகங்களை கழுவி அவர்களை சபைக்கு கொண்டு வருகிறாய். நல்லது, இதெல்லாம் என்ன? அவன் ஏன் இங்கிருக்கிறான்? இவ்வளவு மாத்திரம் தானா? அப்படியானால் அது மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கதாயிருக்கும். முக்கியமாக நீ எப்படியும் இவ்வுலகை விட்டு போக வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறாய். புரிகிறதா? இதெல்லாம் என்ன? ஓ சகோதரனே, இது சோதித்தறிய வேண்டிய நேரம். இது தருணம் அளிக்கப்பட்டுள்ள நேரம். இதுவே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். இதன் இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வேறொன்றை என்னிடம் கூறுங்கள். இதை காட்டிலும் மேலான ஒன்றை எனக்கு கூறுங்கள். இவ்வுலகில் நீங்கள் அண்ட சராசரங்களை ஆளும் ராஜாவாக இருக்கக்கூடும். நீங்கள் புருஷே அல்லது கெனடியாக அல்லது வேறு வகையில் நீங்கள் விரும்பினவாறு இருக்கக்கூடும். நீங்கள் ஒரே மாதிரியாகவே மறிப்பீர்கள். உண்மை, மரணம் எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் நேரிடும் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் இங்கோ மரணம் தாக்கும் போது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பதால் மறிக்க முடியாது என்ற உத்தரவாதத்தை எல்லாவற்றையும் சிற்றித்த தேவனிடமிருந்து வானத்தையும் பூமியும் உடையவரான தேவனிடத்தில் இருந்து பெற்றிருக்கிறீர்கள். கடைசி நாளில் நான் அவரை எழுப்புவேன் என்றவரிடமிருந்து பெற்றிருக்கிறீர்கள்.
Help thou my unbelief, O
God. ஓ தேவனே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். ஓ தேவனே, என் ஆத்மாவை நிரப்பும், என்னை சுத்திகரியும், என்னை நிரப்பும், எனக்கு கட்டளையிட்டு வெளியே அனுப்பும். நான் மறிக்காமல் இருக்கட்டும், இந்த வரலாற்றுக்குள் நான் உயிர் வாழட்டும். நான் பூமியின் ஒவ்வொரு மூலை முடுக்குக்கும் சென்று வார்த்தையை பிரசங்கித்து விதையை விதைக்கட்டும். ஆமையா, இந்த கடைசி நாளில் கிறிஸ்துவுக்குள் கலப்படமற்ற உண்மையான வார்த்தையின் விசுவாசிகளின் ஒரு அறுவடை உண்டாவதாக. இன்றிரவு நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் கொண்டுள்ள விசுவாசத்தினால் உங்கள் பாவங்கள் ரத்தத்தின் கீழ் இருக்கின்றனவா? இப்பொழுது நாம் ராபோஜனத்தில் பங்கு கொள்வோம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் புசிக்கும் போது நீங்கள் ஐக்கியம் கொள்கிறீர்கள். அப்படியே தேவனிடம் ஐக்கியம் கொள்ளுங்கள். ஐக்கியம் என்பது இந்த அப்பமும் திராட்சரசமும் அல்ல, தேவனோடு உரையாடுவதே ராபோஜனமாயிருக்கிறது. நாம் அவருடைய மரணத்தில், நொறுக்கப்பட்ட சரீரத்தில், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளை விசுவாசிக்கிறோம் என்பதற்கு இதை ஒரு அடையாளமாகவே நாம் இதை உட்கொள்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்றும், நாம் மறிக்க முடியாது என்றும், நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்றும் நாம் விசுவாசிக்கிறோம். என்றாயினும் ஒரு நாள் நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியும் போது, நாம் உயிர்த்தெழுதலில் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கிறிஸ்து இயேசுவில் ஒரே சரீரமாக இணைக்கப்படுவோம். ஆமே. இந்த அடிப்படையிலும், என் பாவங்களின் அறிக்கையிலும், தேவனுடைய குமாரனில் உள்ள என் விசுவாசத்திலும், அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விட்டு சென்றுள்ள இந்த பொருட்களுக்கு முன்னால் நான் என்னையும் சபையையும் கொண்டு வருகிறேன். இயேசு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை புசியுங்கள் என்று கூறினார். எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்ட பிறகு, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அபாத்திரர் என்று அறிக்கையிட்ட பிறகு, தேவனுடைய குமாரனின் தகுதியில் மாத்திரமே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாங்கள் அபாத்திரமான சிருஷ்டிகள். கர்த்தாவே, நாங்கள் செய்திருக்கிற அனைத்தையும் எங்களுக்கு மன்னியும். இப்பொழுது விசுவாசத்தினால் நாங்கள் கர்த்தருடைய பந்திக்கு வர முடிகிறது. இப்பொழுது இந்த அப்பம் நம்முடைய கர்த்தரின் சரீரத்தின் அடையாளமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. பிதாவே, இந்த நோக்கத்தை இது நிறைவேற்ற அதை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதில் பங்கு பெறும் ஒவ்வொரு நபரும் தங்கள் ஆத்மாவில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்களாக. இதை உட்கொள்ளும் ஒவ்வொருவரும் தங்கள் சரீரத்தில் சுகம் பெற்று அவர்களுக்கு குறித்துள்ள காலம் வரைக்கும் வாழ்வார்களாக.
அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையே சேவித்து கடைசி நாளில் உயிர்த்தெழுதலில் உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பூமியின் கோத்திரங்களோடு ஒன்று சேர்க்கப்படுவார்களாக. கர்த்தாவே, இதை அருளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். வேதம் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று கூறுகிறது. பரலோக பிதாவே, நாங்கள் இந்த திராட்சப்பட ரசத்தை இன்றிரவு உம்மண்டை பிடித்திருக்கிறோம். பரலோக பிதாவே, கல்வாரியில் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு அடையாளமாய் உள்ள இந்த திராட்சை ரசத்தை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் முடிவுற்ற கிரியையில் உள்ள விசுவாசத்தின் மூலம், இந்த ரத்தத்தின் மூலம் எங்களுடைய பாவங்களின் மன்னிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் அவிசுவாசம் அனைத்தையும் மன்னித்து, எங்களுக்கு விசுவாசத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் அளித்து, எங்களை உமது ஊழியக்காரராக்கி கொண்டு எங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையே சேவிக்க செய்யும். பிதாவே, இந்த மேஜையை சுற்றிலும் நாங்கள் கூடியுள்ள இந்நேரத்தில் எங்களோடு கூட இருந்து, நாங்கள் உம்முடன் கொண்டுள்ள இந்த அருமையான ஐக்கியத்திலும் ராபோஜனத்திலும் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் இருதயங்களில் நீர் பேசி நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய வேலையை எங்களுக்கு சுட்டி காண்பியும். கர்த்தாவே, இதை அருளும். இந்த திராட்சரசத்தை அதன் நோக்கத்துக்கென்று பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இதை வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன்.